بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களது வரலாறும் அவருடைய ஆட்சியுடைய பங்களிப்பும் என்பது சம்பந்தமான ஆரம்பமாக அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சம்பந்தமாக ஒரு சிறு அறிமுகத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த வாரம், அதாவது யசீதுடைய அந்த காலப்பகுதியிலிருந்து அந்த ஆட்சியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அது பற்றிய ஒரு சிறு விளக்கத்தையும் இந்த இடத்துல இந்த வாரம் இந்த நினைத்தேன். இன்னொரு வாரம் என்ன செய்யும் அல்லாஹ்வுடைய ஆட்சி ஒழிக்கப்படுகிறது. அந்த கால பகுதியில் காபத்துல்லா, அதாவது மக்கா முற்றுகையிடப்பட்டது. கடைசி பகுதியாக இன்ஷால்லா வைத்துக் கொள்வோம். அது வரைக்கும், அந்த முற்றுகை வரைக்குமான செய்தியை இந்த வாரம் நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் சென்ற வாரம் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவரை பற்றிய சொந்த வரலாறு சம்பந்தமான அறிமுகமும் ஆட்சி பற்றிய ஒரு அந்த ஒரு ஒரு முத்தாய்ப்பான ஒரு பகுதியையும் நான் என்ன செய்தேன், முன்வைத்தேன். இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால், திருப்பி அது ஓரளவுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது நான்கு ஹலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பின்னால் அலி ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை உள்ள ஆட்சி காலமாக இருந்தது. இந்த பக்கத்தில் அலி, அங்கே சிரியாவிலும் மற்ற பகுதிகளிலும் அதாவது முஆவித் பின் அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு பின்னால் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆறு மாதம் இங்கே, அங்கே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆறு மாதத்தில் சமாதானம் என்ன செய்து நடக்கிறது. அதுக்கு பின்னால் அதாவது ஐந்தாவது ஹலீஃபாவாக முஆவியத் பின் அபி சுஃபியான் அவர்கள் வருகிறார்கள். அதாவது ஹலீஃபான்னு சொல்வார்கள், மன்னர்களில் முதல் மன்னர் என்றும் சொல்வார்கள் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை. உமையாக்களுடைய ஆட்சியில் முதலாவது நபராகவும் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். ஹலீஃபான் எடுத்த அஞ்சு, மன்னர் ஆட்சியை எடுத்தார் ஃபர்ஸ்ட், உமையாக்களுடைய ஆட்சியை எடுத்தாலும் அவர் ஃபர்ஸ்ட். அப்போ முஆவியத் பின் அபி சுஃபியான் 20 வருடங்கள், 40 இருந்து 60 வரைக்கும், ஹிஜ்ரி 40 இருந்து 60 வரைக்கும் என்ன செய்யறாங்க, 20 வருடங்கள் ஆட்சி செய்யறாங்க. ஒரு தெளிவுக்காக, 40 இருந்து 60 வரைக்கும் முஆவியத் பின் அபி சுஃபியான் என்றால் மொத்தமாக அப்ப எத்தனை 60 வருடங்கள் ஆட்சி நடந்திருக்கு. அப்படியா, எப்படி, எத்தனை வருடங்கள்? அதாவது 40 இருந்து 60 வரைக்கும் முஆவியத் பின் அபி சுஃபியான், அப்ப மொத்தமாக ஹிஜ்ரி 60 வருடம், 50 வருடம். காரணம், 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன முதலாம் நாள்லேருந்து 10வது நாள் வரை, இது நம்ம நல்ல முறையில் உணர்ந்து கொள்ளணும். அந்த இடத்த உணரல 60 வருஷம் ஆட்சியர்னு சொல்லிடுவோம். 10 வருஷத்தை கழிச்சு தான் எப்பயும் ஹிஜ்ரி சொல்லக்குள்ள என்ன செய்யணும் நம்ம பாருங்க. 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய காலம், 11வது வருஷத்துலேருந்து எல்லாம் என்ன செய்யும் கணக்கிடப்படும். அப்போ மொத்தம் 60 வருடம் என்றால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், 30 வருஷம் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதுக்கு பின்னால் 20 வருஷம், அதை 30 வருடம் வரைக்கும் அலி ரழியல்லாஹு அன்ஹு வரைக்கும், அதுக்கு பின்னால் அதாவது முஆவியத் பின் அபி சுஃபியான் 31லிருந்து என்னது 50 வரைக்கும் அர்த்தம். ஆனால் ஹிஜ்ரி அடிப்படையில் எடுத்தால் 60, இது ஆட்சியுடைய அந்த பகுதி மட்டும் பார்த்தா 50, இந்த கணக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 60 வரைக்கும் என்ன செய்கிறார் முஆவியத் பின் அபு சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆட்சியில் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அதாவது முஆவியத் பின் அபி சுஃபியான் மரணித்த பின்னால் அடுத்த கலீஃபாவாக யார் வராரு, யசீத். இந்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் யாருமே என்ன செய்யலை, முரண்படலை. அந்த 20 வருட கால ஆட்சியில் யாருமே முரண்படவில்லை, எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அதாவது ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். அந்த 20 வருடங்களுக்கு பின்னால அடுத்ததாக யார் வராரு, யசீத். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே அவருக்கு பையத்து செய்கிறாங்க. அப்போ உமையாக்களுடைய இரண்டாவது ஆட்சியாளர் யாரு, யசீத். இரண்டாவது மன்னர் யாரு, யசீத். யசீத் வந்து ஆட்சிக்கு வராரு. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவருக்கு இருந்த சிறப்பு, அவர்களுடைய அந்தஸ்துக்கு யசீத் என்னது கிட்ட வர மாட்டார். அவர் பெரிய சிறந்த மனிதர் அல்ல, மிக மோசமான மனிதரும் அல்ல, ஆனால் பெரிய அளவு சிறந்த மனிதர் என்று சொல்ற அளவுக்கு இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த முறை பற்றி அவரை நிறைய பேர் சபிச்செல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நடுநிலையான ஒரு கருத்தில் வச்சோம், யசீத் வந்து ரஜப் மாதம், அறுபதாம் ஆண்டு ரஜப் மாதம் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்தவர் அப்ப அறுபதுல வந்தா 61, 62, 63 64வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம், அதை பார்த்துட்டோம். 66வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் அவர் வந்து 14 அல்லது 15 என்ன செஞ்சாரு, மரணித்து விடுகிறார். 14-15 என்ன செய்ய, ரபியுல் அவ்வல் மாதம், அதாவது 3 மாதம் தான், 64 வருடம் 3 மாதம் தான் என்ன செய்யறார், இருக்கிறார். அப்ப 3 வருடங்களும் ஒரு சில மாதங்கள் என்ன செஞ்சுக்கிறாரு, ஆட்சி செய்திருக்கிறார், மரணித்து விடுகிறார். 38 வயது மரணிக்கிற நேரத்தில், 38 வயது முரண்பாடுகள் இருக்கலாம், 37, 39, 38 வயதுல என்ன செய்யறாரு, இளம் வயதிலே மரணிச்சிட்டார். இப்ப யசீது செஞ்ச வேலைகள் அப்படி என்ற பாக்குற நேரத்தில் மிக மோசம் என்று நம்ம விமர்சிக்கிறது 3 அம்சம். நான் ஏற்கனவே சொன்னது, திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். 1, அவர் வந்து கர்பலா ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களும், அதே போல யாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களும், இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யல, இந்த ஆட்சிக்கு முரணாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள், பையத்து செய்யல. ஆனால் இப்படி பையத்து செய்யாத பொழுது, இப்போ முஆவியா ரதியல்லாஹு அவர்களோடு நிறைய பேர் பையத்து செய்யாமல் இருந்தார்கள், ஆனால் யாரே முஆவியா என்ன செய்யல, எதிர்த்து போராடுகின்ற வரைக்கும் நிர்பந்திக்கல, விட்டுட்டார். அதான் ஒரு தலைவருடைய பண்பாக இருக்கணும். ஆனால் யசீத் வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யல, இருக்கல. அதனால வந்து இவங்க ரெண்டு பேருடைய அந்த பையத்தின்மை வந்து யசீதுக்கு ஒரு பிரச்சனையாக தான் என்ன செஞ்சு இருந்தது. ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களோடு அப்துல்லா இப்னு சுபைர் சேர்ந்து என்ன கொண்டு வர நினைச்சாரு, தங்களுக்கு ஆட்சி அல்ல, ஷூரா, இந்த ஆட்சி வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஷூராவாக என்ன செய்யணும், அமைய வேண்டும், ஒரு குருப்பிட சொத்தாக என்ன செய்யக்கூடாது, இது மாறக்கூடாது அப்படின்றது வந்து இஸ்லாம் வரவேற்காத ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து பொருளாதார ரீதியாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு நிறைய பாதிப்பு என்ன செய்யுது, அதுல இருக்குது, நிலாமில் பல பாதிப்பு இருக்கிறன்றால கொண்டு வரக்கூடாது என்ன செய்தாங்க, நினைத்தார்கள், அதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா ஹுசைன் ரதியல்லாஹு என்ன செய்யறாங்க, அதாவது அப்துல்லா இப்னு சுபைரோட இருந்தாலும் கூஃபா வாசிகள் அழைக்கவும் போயிட்டார். போனதுனால கர்பலா என்ன செய்து நடக்குது, கர்பலா யுத்தம் நடந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள், தனித்து விடப்பட்டார் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு. யசீத் என்ன செய்யறாரு, அதாவது கர்பலாவுக்கு பின்னால ஹர்ரா மௌக்கிஉல் வக்காத்துல் ஹர்ரான்னு சொல்லுவாங்க, எங்க மதீனால நடக்குது, ஹர்ரா என்ற பேர் வந்ததுக்கான காரணம் அந்த கருங்கட் பகுதிகளுக்குள்ள நடந்தது யுத்தம் என்பதனால, அந்த யுத்தம் மதீனாவாசிகள் கொல்லப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு யுத்தம், அது யசீதுடைய 2வது வடு. 3வது என்னன்னு சொன்னால் மக்காவாசிகளுக்கு எதிராக என்ன செஞ்சது, படை அனுப்பினது, உக்பத் இப்னு முஸ்லிமுடைய தலைமையில, அதாவது முஸ்லிம் இப்னு உக்பா அல்லது உக்பத் இப்னு முஸ்லிம் அவருடைய தலைமையில் என்ன செஞ்சாங்க, அந்த படையை அனுப்பினார்கள். முஸ்லிம் இப்னு உக்பா அவருடைய தலைமையில் என்ன செஞ்சாங்க, படை அனுப்பினாங்க. ஆனால் படை மக்கா வந்து சேருவதற்குள்ள அந்த மக்காவுக்கு வாராரு, அந்த மக்காவுக்கு வந்து அந்த சேர்ற பகுதி ஆரம்ப யுத்தம் நடக்குது, ஆரம்ப யுத்தம் அந்த எல்லையில வச்சு நடக்கிறதுக்குள்ள அவர் என்ன செய்யார், யசீத் அந்த பகுதியில மரணித்து விடுகிறார், அங்கே மரணித்து விடுகிறார். இப்ப இந்த இடத்துல இருந்தா நாங்க என்ன செய்யணும், பார்க்க வேண்டியிருக்கு, இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய, அதுக்கு முன்னால் அவரை பற்றி நான் அதாவது 2 செய்திகள், அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய 2 செய்திகள் நான் வந்து சென்ற வாரம் நேரமின் மேல விட்டுட்டு போனேன். அந்த அறிமுகத்தில் 2 செய்தியை நான் சொல்லிக் கொள்றேன். என்ன சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் அவர்களுக்கு குழந்தை பிள்ளைகளை பாருங்க, ஹுபைப், இவர்களும் பிரபல்யமாக இருந்தாங்க அவர்களோட பிற்காலத்தில் யுத்தத்தில், ஹுபைப், அதாவது ஹுபைப் இப்னு அப்துல்லா இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு சுபைருடைய பிள்ளைகள் ஹுபைப், ஹம்சா, அதே போல அப்பா, அந்த ஹம்சா என்பவரை அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பொருளாதார விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதனால சிறைப்படுத்தினார் தன் மகனே. அப்ப அடுத்தது ஹம்சா, அதுக்கப்புறம் அப்பாத், சாபித், மொத்தமாக பாருங்க, ஹுபைப், ஹம்சா, அப்பாத், சாபித், 4 பேர். இவங்களுடைய வந்து தாய் வந்து தமாதூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பல மனைவியர் இருந்தாங்க, தமாதூர் என்ற மனைவி மூலம் இந்த 4 பிள்ளைகள் நினைச்சாங்க இருந்தாங்க, பிரபல்யமானவங்க ஹுபைப், அப்பாத், ஹம்சா, அதே போல வந்து சாபித். அதுக்கு அடுத்ததாக ஹாஷிம், கைஸ், உர்வா அப்படின்றவங்க, உருவத்தி பண்ணு சுபைர் சகோதரரும் இருந்தாங்க, இது சகோதரர் அல்ல, பிள்ளைகள். அப்ப ஹாஷிம், கைஸ், உர்வா, அடுத்ததாக சுபைர், பிள்ளைகள் ஒருவர் என்னது, சுபைர் ஒன்று பிள்ளைகள், இவங்களுடைய தாயாக உம்மு ஹாஷிம் அப்படின்றவங்க இருந்தாங்க. அப்புறம் ஹாஷிம், கைஸ், உர்வா, சுபைர், இன்னும் 4 பிள்ளைகள். தாய் வந்து யாரு, உம்மு ஹாஷிம் என்ற புனை பெயரோடு அழைக்கப்பட்டாங்க. அடுத்ததாக ஆமிர், மூசா, உம்மு ஹக்கீம், ஃபாத்திமா, ஃபாஹிதா, 5 பேர். இந்த 5 பேருடைய தாயாகவும் இருந்தவங்க வந்து ஜுசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவ மொத்தம் எத்தனை பேர், 13 பேர், 4, 4, 5, அவ 13 பேர், ரைட். இன்றைக்கு போறதுக்கு முந்தைய அளவுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், தொடர்ந்து ஞாபகம் வச்சுட்டீங்க அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக, அதாவது இவங்களுடைய தாய் இது, அடுத்தது அதுக்கு பின்னால அதாவது பக்ர், ருக்கையா, இவர்கள் இருவருடைய தாயார் வந்து ஆயிஷா பின் உஸ்மான் இபின் அஃபான். உஸ்மான் ரதியல்லாஹுடைய மகள் ஆயிஷா, வேறொருவர் மூலம் கிடைச்ச பெண்மணி. அந்த ஆயிஷா வந்து இவங்களுடைய தாயார். யாரு? இந்த பக்ர், ருக்கையா என்பவருடைய தாயார்கள். அடுத்தது வந்து அப்துல்லா முஸ்அப். அப்துல்லா முஸ்அப் என்ற இரண்டு பிள்ளைகள். இவங்க வந்து ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள். அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணக்குப்படி 17 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. கடைசியாக சொன்னது 2-2 தான். அப்போ 17 பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இருந்தார்கள். 17 பிள்ளைகள் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் அவங்களுக்கு என்னது, ஒரு சர்வசாதாரணமாக தான். ஏன்னா 30-40 உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களால் வந்து என்ன செய்ய முடிந்ததுன்னா பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடிஞ்சது அவர்களால். அப்போ இங்கே என்னன்னு சொன்னால், இவர்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோம், அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து ஒரு அந்தஸ்துள்ளவராக தான் என்ன செஞ்சிருப்பார் சமுதாயத்தில். இந்த அளவுக்கு குழந்தைகளும் மனைவர்கள் இருந்தவர்களுக்கு சமுதாயத்தில் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு அதை பலம் உண்டு என்ன செய்யும், இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அதை சென்ற வாரம் இதை நான் இப்போ நீங்கள் பிள்ளைகளில் ஓரளவு அப்துல்லா இப்னு ஜுபைர் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹுபைபை ஞாபகம் வச்சுக்கோங்க. முஸ்அப், ஹம்சா, உங்க மூன்று பேரை என்னது நம்ம ஞாபகம் வச்சுக்கின்றா போதுமானது. இவர்கள் தான் அந்த பிற வழிய மாணவங்களாக அதில் செஞ்சாங்க இருந்தாங்க. இன்னொருத்தர் இருந்தார், அம்ரிபு, அதாவது அம்ரிபுனு ஜுபைருடைய சகோதரர். அம்ரிபுனு ஜுபைர் யாருடைய சகோதரர், அப்துல்லாஹிபுனு ஜுபைருடைய சகோதரர் அம்ரிபுனு ஜுபைர் அப்படின்னு ஒருவர் இருந்தார். அவர் வந்து பின்னால் உள்ள ஒரு யுத்தத்துக்கு என்ன சம்பந்தப்படுவர், அப்துல்லாஹிபுனு ஜுபைருக்கு எதிராக இருந்தார். அப்துல்லா இபின் சுபைருக்கு எதிராக ஒரு சகோதரர் இருந்தார், அம்ரிபுனு ஜுபைர். அப்துல்லா இபின் சுபைருடைய சகோதரர் ஒருவர் தான் உர்வத் இபின் ஜுபைர். இன்னொரு சகோதரர் அம்ரிபுனு ஜுபைர். இந்த அம்ரிபுனு ஜுபைர் வந்து அப்துல்லா இபின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். அடுத்து என்னன்னு சொன்னால், இவருடைய வாழ்க்கையில வந்து நடந்த ஒரு சம்பவங்கள் உண்டு. சஹீஹ் புகாரியில் 3505 இலக்கம். இது நான் வந்து வியாழக்கிழமை ப்ரோக்ராம்ல ஞாபகப்படுத்தினேன். அதை என்னன்னு சொன்னால், அப்துல்லா இபின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே படித்தோம், உம்மு அப்துல்லா என்று புனைப்பேர் இருந்தது அப்துல்லாவுடைய தாய். எதை வச்சு, அப்துல்லா இபின் சுபைரோட அவர்கள் காட்டிய இறக்கத்தை வைத்து. ஒரு தடவை என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எதை கிடைச்சாலும் தர்மம் செய்வாங்க. அதனால் ஒரு முறை அப்துல்லா இபின் சுபைர் சொல்லிட்டாரு, எம்பகி அய்யுஹ்ஜர அலா யதைஹா, கையை கட்டி வைக்கிறோன்னு. யார ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கையை கட்டி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனேயே அய்யுஹது அலா யதைய அலைய நத்ருன் இன் கல்லம்து, ஏன்ட கையை கட்டி வைக்கணுமா, நான் பேசினால் எனக்கு ஒரு நேர்ச்சை கடமைன்ட்டாங்க. நான் பேச்சு அவரோட பேச மாட்டேன், பேசினால் எனக்கு ஒரு நேர்ச்சை கடமையாகிவிடும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னால இவருக்கு கவலை ஆயிட்டு அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு. அதனால என்ன செய்யறாங்கன்னா, குறைசிகள்ல ஒரு சிலரை அழைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் வழி சொந்தங்கள்ல ஓட போய் என்ன செய்யறாங்க, பேசுறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், யார் யார் இருந்தாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் இபின் அஸ்வத் இபின் அப்தி யஹூத், மிஸ்வர் இபின் மஹ்ரமா, இது போன்ற 2-3 நபி தோழர்களோட போறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, கவர் பண்ணிக்கிட்டு போறாங்க, விளங்காம ஹிஜாபுக்கு பின்னால் இருந்தாலும் யார் இருக்கீங்கன்னு விளங்கக்கூடாது மாதிரி போறாங்க. போய் அனுமதி கேட்கறாங்க. அப்போ உள்ளுக்க வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் வரலாமான்னு கேட்கறாங்க. அப்போ எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் வாங்கன்னு சொன்னோடனே அப்துல்லா இபின் சுபைர் தள்ளி விட்டாங்க ஹிஜாபுக்குள்ள, திரைக்கு பின்னால தள்ளி விட்டாங்க. ஏன்னா அவங்க, அதாவது தாத்தட மகன் ஆயிஷா, தாத்தாவுடைய மகன் அஸ்மா பின் தூ அபிபக்கரோட மகன், உள்ளுக்கு தள்ளி விட்ட உடனே அந்த நேரத்தில் இவர் ட்ரை பண்றாரு, என்னது எப்படியாவது அனுமதி கேட்டு பேசி மன்னிச்சுக்கங்க எல்லாம் சொல்றாரு அப்துல்லா இபின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. இது அவர் கிலாபத்தில் இருக்கக்கூட நடக்குது, கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் நடந்தது. அப்ப அப்படியெல்லாம் கெஞ்சுறாரு. ஆயிஷா ராவ் சொல்றாரு, நான் எப்படி பேசுவேன், நான் நேர்ச்சை செய்யறேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், நிபந்தனை வைத்திருக்கிறேன், நான் நேர்ச்சை செய்யறேன்னு அல்லாஹோட என்ன செய்யறேன் நிபந்தனை வைத்திருக்கேன், நான் எப்படி பேச முடியும் அப்படின்ட்டுலாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னால அவ வந்து பேசிடுறான், பேசி அழுது ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, உறவு பரிமாறிக்கிறான். இப்ப நேர்ச்சி வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், 10 அடிமைகளை விடுதலை செய்யறாங்க. 10 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். மறுபடி 10 அடிமைகளை விடுதலை செய்யறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன 10 அடிமைன்னா இன்னைக்கு ஒரு 10 கார் விற்கிற மாதிரி சும்மா நினைச்சிட கூட, அடிமையை தான் அப்படி சிம்பிளா இருக்கும் என்று ஒரு வாரம் 2 நினைச்சிட கூட. என்னன்னா 10 அடிமைகளை விடுதலை செய்ய 10 வரைக்கும் என்ன செய்யறாங்க, விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்த பின்னாலும் கூட நேர்ச்சியை நான் நிறைவேற்றியேன்னு அவங்க நினைக்கல. காரணம், அவங்க வார்த்தை என்ன சொன்னாங்க, அலைய நத்ருன் இன் கல்லம் து, நான் வந்து பேசினால் எனக்கு ஒரு நேர்ச்சைன்ட்டாங்க. நேர்ச்சியை அளவை என்ன செய்யலை, சொல்லல. அதனால மனம் வருத்தத்தில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். நான் வந்து இதை முழுமையாக செய்யவில்லை என்கின்ற ஒரு கவலை இருந்து அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வதித்து அன்னி ஜாயல் அதாவது ஹீன ஹலஃப்த் அமலன் அமலுஹு ஃபஅஃப்ருஹுமின், ஒரு அமலை குறிப்பிட்டு நான் சத்தியம் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அமலை குறிப்பிட்டு நான் சத்தியம் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொன்னார்கள். இப்போ அப்துல்லா இபின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையில நடந்த ஒரு சம்பவம் இது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது யசீதுடைய, இப்ப நாங்க இரண்டாவது பகுதிக்கு வருவோம். யசீத் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் என்ன செஞ்சாரு, அப்துல்லாஹ் இப்னு சுபைரோடு செஞ்சார். ஆனா அப்துல்லாஹ் இப்னு சுபைர் எப்படி அந்த பேச்சுவார்த்தையை கட்டுப்படுவாரு? அப்துல்லாஹ் இப்னு சுபைருடைய அடிப்படை வாதம் என்னது? சூறாவாக்கப்படணும். சூறாவாக்குறதுக்குரிய எந்த முன்வைப்பும் இல்லாமல் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் என்ன செய்ய போறது இல்லை, அங்க கட்டுப்பட போறது இல்லை. அதனால பிரச்சனை வளர்ந்தது. கடைசியில வந்து என்ன செய்யல, அதாவது இந்த யசீத் வந்து யுத்தம் செய்கின்ற அந்த முடிவுக்கு வந்துதான் ஹர்ரா யுத்தமும் மக்காவுக்கு எதிரான யுத்தமும் என்ன செய்து நடந்ததை பார்க்கிறோம். அதாவது அப்துல்லாஹ் இப்னு சுபைர் சொன்ன ஒரு பிரார்த்தனைகள் உண்டு. வல்லாஹி லா உரீது இல்லல் இஸ்லாஹ் வ இகாமத்தல் ஹக் வலா அல்தமிசு ஜம்அ மாலி வலா திகாரா. நான் வந்து எனக்கு சீர்திருத்தத்தை தவிர வேறு எந்த நோக்கம் என்னிடத்தில் இல்லை, எந்த பொருளாதாரம் சேர்க்கணும் என்பதற்காகவும் நான் பாடுபடவில்லை, நான் உண்மையை நிலைநாட்டுவதை தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு என்னது இல்லை என்று அவர் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடிக்கடி ஒரு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி கத் அஹ்பப்து லிகாஅக் ஃபஅஹிப் லிகாஇ. யா அல்லாஹ், நான் உன்னை சந்திப்பதை விரும்பி இருக்கிறேன், எனவே என் சந்திப்பை நீ விரும்புவாயாக அப்படி என்று சொல்லி ஒரு துவா கேட்டதாக. வஜாஹத்து ஃபீக அதுவக் ஃபஅஸிப்னி சவாபல் முஜாஹிதீன். உனது எதிரிகளுக்கு எதிராக நான் யுத்தம் செய்திருக்கிறேன், எனக்கு முஜாஹிதுகளுடைய கூலியை தாழ்ந்து என்ன செய்வார், அவர் துவா கேட்கக்கூடியவராக இருந்தான்னு பார்க்கிறார். அப்படி என்ன நடக்கக்கூடியது, முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள யுத்தம். ஆனால் இந்த யுத்தத்தின் மூலம் தனக்கு முஜாஹிதுகளுடைய கூலி கிடைக்காதோ என்ற கவலை அவருக்கு என்ன செய்தது இருந்தது. இதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் என்ன செய்தார், துவா கேட்டார். பெருமை அடித்து தன்னை நிலைப்பாட சொல்லி பெருமை அடிச்சு என்ன செய்யலை, தெரியவில்லை என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தையும் என்ன செய்கிறோம் நாம் அதிலே பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர், அவரோடு இருந்தவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு சுபைர்ட்ட சொல்கிறார், அப்துல்லாஹி இப்னு சஃபான் இப்னு உமையா என்ற நபித்தோழர் சொல்கிறார், அதாவது என்ற தாபியின் சொல்கிறார், மா காதல் துமாக இல்லா அந்தீனி, நான் உங்களோடு யுத்தம் செய்வதெல்லாம் என் மார்க்கத்துக்காகத்தான், உங்களோடு யுத்தம் செய்வதெல்லாம் எனது மார்க்கத்துக்காக. நோக்கம் வந்து அது சூறாவாக இருக்கக்கூடாது, இது சூறாவாக இருக்க வேண்டும், முழுக்காக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை தவிர. இன்றைக்கு திசை திருப்புறாங்க. இவர் வந்து என்ன செஞ்சார், ரசூலாவோட குடும்பத்துக்கு அழைச்சாரு, அவங்க வந்து உமையா கோத்திரத்துக்கு வெறியோடு இருந்தாங்க அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க பேசுறாங்க. உமையா கோத்திரத்துக்கு வேணும்னா அந்த விமர்சனம் ஓரளவு பொருந்தலாம். ஆனால் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யாதது பொருந்தாது. அவர் சூரா என்கின்ற நோக்கத்தை தவிர வேற எதற்காக என்ன செய்யலை, அவர் யுத்தம் செய்யவில்லை என்பதுதான் எங்களது நிலைப்பாடாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது இதற்கெல்லாம் பின்னால் இப்போ நான் சொன்ன யசீத் ஒரு படை அனுப்புறார் மக்காவுக்குன்னு சொல்லி, மக்காவுக்கு அந்த படை வருகிறது. அப்ப அந்த படை வந்த நேரத்தில் சரி, இப்ப அப்துல்லா இப்னு சுபைருக்குரிய ஆதரவு எப்படி வளருதுன்னா பல நிகழ்வுகள். அப்துல்லா இப்னு சுபைருடைய அந்த முரண்பாடு சாதாரண ஒரு முரண்பாடாக தான் இருந்தது. கர்பலால இவர் கொல்லப்பட்டது, ஹுசைன் கொல்லப்பட்டது, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது, அப்துல்லா இப்னு சுபைருக்கான ஆதரவு என்ன செய்து வலுப்படுத்துது. அடுத்ததாக மதீனாவாசிகளுக்கு எதிராக நடந்த அந்த அநியாயத்துக்கு எதிராக அப்துல்லா இப்னு சுபைர் இருந்தது, இன்னும் என்ன செஞ்சது வலுப்படுத்தியது. அப்துல்லா இப்னு சுபைர் வந்து மக்காவை மையஸ்தலமாக வச்சுக்கொண்டிருந்ததும் அவருக்கு அங்க உள்ள ஆதரவும் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சது அவருக்குரிய ஆதரவை வந்து வலுப்படுத்தி என்ன செய்யற பார்க்கல. ஏன்னா மக்காவுக்குள்ள ஒரு ஆள் திடீர்னு என்டர் ஆகி எனக்கு எல்லாரும் ஆதரவுங்கன்னு செய்யலாது, சொல்ல முடியாது. அங்க இருந்தவருக்கு தான் அந்த பலம் என்ன செய்யும் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்தது அப்துல்லா இப்னு சுபைருக்கு பலத்தை அதிகரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்ப மக்காவுக்கு இரண்டு படைகள், இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது, இரண்டு படைகள் போகுது. ஃபர்ஸ்ட் போக யசீதுடைய கடைசி காலம் இது. ஃபர்ஸ்டாக என்ன செய்யறதுன்னு சொன்னால் அம்ரிபுனு சாயித் அல் சாயித் இப்னு அல் ஆஸ், இவர் வாலி, மதீனாவுடைய கவர்னர், யாருடைய யசீத் நியமித்திருக்கக்கூடிய கவர்னர். அப்படின்னா யசீதுக்கு மதீனாவில் ஒரு பலம் இல்லாட்டி ஒரு கவர்னர் அங்கே என்ன செய்யலாது இருக்க முடியாது. இப்போ அந்த இடத்துல வந்து அம்ரிபுனு சயீத் இப்னு அல் ஆஸ் தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, கவர்னராக இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னா அம்ரிபுனு சுபைருடைய தலைமையில் மக்காவுக்கு படை அனுப்புகிறார். யார் இந்த அம்ரிபுனு சுபைர், அப்துல்லா இப்னு சுபைருடைய சகோதரர். அப்துல்லா இப்னு சுபைருடைய சகோதரருடைய தலைமையில் அனுப்புகிறார். அம்ரிபுனு சுபைர் வந்து அவர் முழு எதிராக இருந்தார். யாருக்கு எதிராக, அப்துல்லா இப்னு சுபைருக்கு முழு எதிராக அவர் இருந்தார். அவர் வந்து உமையாக்களுக்கு நான் அதாவது யசீதுக்கு கட்டுப்படணும் அப்படி என்ற இதில் தான் அவர் இருந்தார். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இவர் இப்படி போகிற நேரத்தில் மர்வான் இப்னு ஹக்கம், மர்வான் இப்னு ஹக்கம் எச்சரிக்கிறார், அம்ரு இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் எச்சரிக்கிறார், அனுப்ப வேண்டாம் மக்காவுக்கு எந்த படையும் என்ன செய்ய அனுப்ப வேண்டாம், லா தஹ்சு மக்கா, மக்காவுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டாம், யுத்தம் செய்ய வேண்டாம், வத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள். இத்தனைக்கும் மர்வான் யசீதுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் சொல்றாரு, நீங்க அப்படி அனுப்ப வேண்டாம், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், வலா துஹில்ல ஹுர்மத் அல் பைத், மக்காவுக்கு ஒரு புனிதம் இருக்குது. இவங்களோட நோக்கம் மக்காவை அழிக்கிறது அல்ல, அப்துல்லா இப்னு சுபைர் அழிக்க, ஆனா அது நடந்தா என்ன நடக்கும், அதனால அதை நீங்க என்ன செய்ய வேண்டாம், மக்காவுடைய புனிதத்தை கவனிச்சுக்கங்க. அது வஹல்லு இப்னு சுபைர் ஃபக்கத் கபீர், இப்னு சுபைரை விட்டுருங்க, அவருக்கு வயசாகிட்டு, இதுக்கு போற போய் நீங்க எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பத்து வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மதீனாக்கு வரக்குள்ளதான பிறந்தார், பத்து வருஷம். இப்போ 63வது வருடம் அப்படின்னா பாருங்க, 63 வயசுல இருக்கிறாரு, விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஹாதா லஹு பிதுஉ வ சித்தூன சனா, 60 வருடத்துல அவர் இருக்கிறார். வஹுவ ரஜுலுன் லஜூஜ், எனவே அவர் முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாரு. வல்லாஹி லா இன் லம் தக்துலுஹு லயமூதன், நீங்க கொல்லாட்டி அவர் மௌத்தாக தான் போகிறார். அந்த வயசுல அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. எனவே நீங்க மக்காவுக்கு யுத்தம் செஞ்சு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை செய்ய தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அம்ர் சொல்றாரு, வல்லாஹி லனு காத்திலன்ன வலனஹுவன்ன ஃபி ஜௌஃபில் கஃபா அலா ரஹ்மி அன்ஃபி மன் ரஹிம், கஃபத்துல்லாஹ்வுடைய நட்டுப்பகுதியில் வச்சு அவரோட யுத்தம் செய்யும், எவ்வளவு பேர் மறுத்தாலும் சரி அப்படின்னு அம்ரி இப்னு சாயித் இப்னு லாஸ் என்ன செய்யறாரு, வந்து பிடிவாதமா நிக்கிறான். நாங்க யாரையும் நினைச்சிடக்கூடாது, கஃபத்துல்லாஹ்வை உடைக்கணும் தகர்க்கணும்னு யாருமே என்ன செய்யல, யாரோட எண்ணம் உரிக்கல. ஆனா அப்துல்லா இப்னு சுபைரை எங்கிருந்தா நம்ம பிடிப்போம் அப்படி என்ற பிடிவாதம் தான் என்ன செஞ்சது அதுல இருந்தது. அதுக்கு மர்வான் வாதம் பண்றாரு, மர்வான் அப்துல்லா இப்னு சுபைருக்கு எதிரானவர் தான், ஆனா கஃபத்துல்லாஹ்வை யுத்தம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுதான் அப்துல்லா இப்னு சுபைருடைய சிறந்த அரசியல் கூர்மைக்கான ஆதாரம், மக்காவை தலைமையாக எடுத்தது. ஏண்டா எதிர்க்கிறவங்க கூட ரெண்டு நிலை என்ன செஞ்சுருவாங்க, எடுப்பாங்க மக்காவை வச்சு படையை அனுப்புறார். இவர் படை அனுப்பினாலும் கூட அந்த படை தோற்கடிக்கப்படுகிறது அப்துல்லா இப்னு சுபைர் மூலம். அப்தஹன் இடத்துல நிக்கிறாங்க, தோற்கடிக்கப்பட்டு தளபதி, அந்த ஒரு படையுடைய தளபதியை வந்து அவருக்கு தெரியாம என்ன செஞ்சிட்டாங்க, அந்த படையை முழுமையாக சூழ்ந்து விட்டார்கள். அடுத்தது அம்ரு இப்னு சுபைர் கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டு பாதுகாப்புல கொண்டு வரப்படுறாரு. என்னை மன்னிச்சிருக்கேன்னு அப்படி இப்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, எந்த விஷயத்துல நீ செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன், ஆனா மக்கள விஷயத்துல செஞ்சது என் கையில இல்லை, அது என் கையில இல்லாத விஷயம், மக்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றான். அப்ப மக்களுடைய அந்த விஷயத்துல நடந்த அநியாயங்கள் அடிப்படையில் அவர் தண்டனை வழங்கப்பட்டதால் அவர் இறந்தார் என்ற செய்தி என்ன செய்ய பாக்குறோம். அப்ப இதெல்லாம் கோத்திரம் குடும்பத்துக்காக நடக்கல, நடந்திருந்தா அம்ரு இப்னு சுபைர் என்ன செஞ்சிருக்கணும், மன்னிச்சு எடுத்திருக்கணும், எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப அடுத்த படை அனுப்பப்படுகிறது யசீதிடம் இருந்து நேரடியா, இது மதீனாலிருந்து வந்தது, யசீதிடம் இருந்து நேரடியாக ஒரு படை அனுப்பப்படுகிறது. இந்த ரெண்டு முக்கியமான செய்தி யசீத் மக்காவுக்கு அனுப்பிய படைகள். அப்ப இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க அல் ஹிசாருல் அவ்வல், முதல் முற்றுகை. இதெல்லாம் முதல் முற்றுகை, கொல்லப்பட்டார் அப்துல்லா இப்னு சுபைர் அது இரண்டாம் முற்றுகை, இது ஆரம்ப முற்றுகை. இதுல என்ன என்று சொன்னால், அதாவது இந்த இதுல வந்து என்ன சொன்னா, இதுலதான் முஸ்லிம் இப்னு உக்பான் நுமைரி அந்த மக்கா அந்த ஹர்ராவுடைய யுத்தம்லாம் முடிச்சுட்டு, மதீனாவுடைய ஹர்ராவுடைய யுத்தம் முடிச்சுட்டு வார வழியில முஸ்லிம் இப்னு உக்பா கொல்ல அதாவது மரணிச்சாருன்னு சொன்னார். ஆரம்ப இதுல வந்து மதீனாவுடைய அந்த மதீனாவுக்கு எரிப்பலை நடத்திட்டு வார வழியில முஸ்லிம் இப்னு உக்பா மரணிக்கிறாரு. மரணிக்கிற நேரத்தில் யசீத் என்ன செய்யறாரு, ஒரு படை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நான் சொன்னது வந்து மதீனாலி அனுப்பப்பட்ட படை, இப்ப சொன்னது வந்து மதீனாலி அனுப்பப்பட்ட படை, விளங்கிட்டா ரெண்டு வித்தியாசம். ஃபர்ஸ்ட்டுக்கு மதீனாவை எரிச்சிட்டு மதீனாவில் அந்த யுத்தம் நடந்த பின்னால மக்காவுக்கு வார நேரத்தில் இந்த முஸ்லீம் இப்னு உக்பா என்ன செய்யறாரு, மௌத்தாகிறாரு. அதுக்கு ஹெல்ப்பாக ஒரு படை என்ன செய்யுது, சிரியாலிருந்து நேரடியாக வருது. ஆனா இப்ப நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா மதீனாலி அனுப்பப்பட்ட படை மக்காவுக்கு. இப்ப ரெண்டாவது படையை பாருங்க, அதாவது ஹுசைன் இப்னு இந்த முஸ்லீம் இப்னு உக்பா மரணிச்ச உடனேயே படை பொறுப்பை யார் எடுக்கிறாரு, ஹுசைன் இப்னு நுமைர் அஸ்ஸகூனி என்றவர். இந்த ஹுசைன் இப்னு நுமைர் வந்து உமையாக்களுடைய மிக முக்கியமான தளபதிகள் ஒருவர், ஹுசைன் இப்னு நுமைர் தளபதிகள். இவர் படை எடுக்கிறாரு, மக்காவுக்கு வந்துட்டாரு, முஹர்ரம்ல வந்து சேர்றாரு, முஹர்ரம்ல வந்து சேர்றாரு. எத்தனாம் ஆண்டு முஹர்ரம், அப்ப யசீதுடைய அதாவது யசீத் மரணித்த ஆண்டது ஹிஜ்ரி 64, ஹிஜ்ரி 64 முஹர்ரம்ல வந்து சேர்றாரு. முஹர்ரம் புனிதமான மாதம், யுத்தம் செய்யல, சஃபர்ல வெயிட் பண்றாங்க, ரபியுல் அவ்வல்ல ஆரம்பிக்கிறாங்க, ரபியுல் அவ்வல் என்ன செய்யறாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரபியுல் அவ்வல் நடுவில் தான் யார் மௌத்தாகிறாரு, யசீத் மௌத்தாகிறாரு. 64 ஆண்டு முஹர்ரம்ல வந்து சேர்ந்தார் ஹுசைன் இப்னு நுமைர் படைகளோட பெரும் படை, கடைசி என்ற மாதிரி அனுப்பப்பட்டிருக்கு, சும்மா சின்ன சின்ன படைகள் அல்ல அப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால என்ன செய்யுது, அதாவது முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச நேரம் வந்து இப்ப சிரியா மக்களுடைய யுத்த அனுபவம் இருக்குதானே, அவங்க வந்து ரோமர்களோடு கிறிஸ்தவர்களோடு யுத்தம் செஞ்சு 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 அவங்க வந்து எத்தனை இடங்கள்லாம் போயிட்டாங்க. அதனால கிடைச்ச அனுபவத்தில் ஒரு அவங்களுடைய ஒரு டெக்னிக் தான் இந்த மஞ்சனியக், பெரும் கல்லை போட்டு என்ன செய்யறது, எரியுறது. அந்த மெஷின் என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்க வச்சிருந்தாங்க, அந்த ஒரு எடுத்து என்ன செய்யறாங்க, இவர் என்ன செய்யறாங்க, கொண்டு வந்தவர் அக்ஷபைன். இந்த மலை தெரியுமா அக்ஷபைன் என்ன மலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் இருந்து அடிக்கப்பட்டு வந்த நேரத்தில் ஒரு மலைக்கு வந்து கேட்கிறாரே, இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில வச்சு இவங்களை அழிச்சிருவான்னு சொல்லி அந்த மலைக்கு சொல்லுவாங்க அக்ஷபைன்னு சொல்லி. ஹஷபனா என்ன? பலகை. அப்ப அக்ஷபைன்னா அவ்வளவு உறுதியான மலைகள் ரெண்டும். அது தாயிஃபிட மலைன்னா என்ன? மக்காவு சூழல் தான் இங்க தாயிஃபிட மலை. தாயிஃபிட மலை என்று சொல்றது மக்காவுடைய எல்லை தான் தாயிஃபிட மலை. இந்த ரெண்டு மலையில நாட்டுறாரு, ஒன்று அபு குபைஸ் இன்னொன்று குஐகி ஆன் சொல்ற மலை. இந்த ரெண்டு மலையில என்ன செய்யறாரு, மஞ்சனிக்கு அடிக்கிறாங்க, நிறுத்துறாங்க நேர கபத்துல்லா. இப்ப இவர் ஒளிஞ்சிக்கிற இடம் எது? அவருடைய படை. இப்ப அப்துல்லா இப்னு சுபைருக்கு பெரிய ஒரு படை இல்லையே, எல்லாம் கவுபத்துல்லாவுக்காக பாதுகாப்பதற்காக வந்தவர்கள், கவுபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக வந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் கவுபத்துல்லா பாதுகாப்பதற்காக கூஃபால பாருங்க ஒரு எப்படி டெக்னிக் அண்டு, கூஃபால இருந்து ஹவாரிஜிகள் நம்மளுக்குள்ள என்ன முரண்பாடு இருந்தாலும் சரி நம்ம கவுபத்துல்லா பாதுகாக்கிற விஷயத்துல ஒழுங்காக்கணும், அவங்களும் சேர்த்துட்டாங்க கவுபத்துல்லா பாதுகாப்பு. அப்துல்லா இப்னு சுபைருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், கவுபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக யார் இணைந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது இருந்து அவங்களும் அந்த படையில் இருக்கிறாங்க. அப்துல்லா பின் சுபைர் குடும்பம் இருக்குது, மக்காவாசிகள் இருக்கிறாங்க, மக்காவாசிகள்ல யாரெல்லாம் முக்கியமாக ஆனாலும் அவங்க இருக்கிறாங்க. இவர்களை தவிர இங்க பெரிய ஒரு படை வளம் என்னது இல்லை. இதுல வேற மஞ்சனிக்கு எங்க நிறுத்தப்பட்டிருக்கு? ரெண்டு மலையில குவைக்கான்லையும் அபு குபைஸ்ல நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்ட அடிக்கும் வரைக்கும் விளங்குமா அவங்களுக்கு? விளங்காது. பெரும் கல்லுகள் என்ன செஞ்சது? அடிக்கப்பட்டுச்சு. அடிக்கப்பட்டதுல முக்கியமான அதாவது நபர்கள் என்ன செஞ்சா, மிஸ்வரி பின் மஹ்ரமா ரதியல்லாஹுன்னுமா கொல்லப்பட்டார்கள். ஒரு கல் வந்து சொன்னால் மூணு நாலு பேர் என்ன செஞ்சிருவாங்க, போற பெரும் பெரும் கல், அது எரியிற சிஸ்டம் தான் அது மஞ்சனி. அதுல வந்து இரண்டு விதமாக சொல்லப்படுது, ஒன்று கல் எரியிறது, இரண்டாவது தீ, நெருப்பு என்ன செய்யறது, நெருப்பு பந்தம் வந்து விழுந்து எரியிறது. இந்த ரெண்டும் என்ன, இங்க கல் மட்டும் தான் என்ன செஞ்சுக்குது, யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்ன செய்யுது சொன்னால், அங்க இருந்து இந்த மாதிரி அறிவை அதாவது எரியப்படுகிறது. அந்த நேரத்தில் இப்ப இவர்களோடு அப்துல்லா பின் சுபைரோடு இருந்த இன்னொரு குழு இருந்தது, ஹர்ரா யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்களே மதீனால, அவர்களில் பாதிக்கப்பட்டவங்களாம் யாரோடு இருந்தாங்க? அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு இருந்தாங்க. இந்த அடிக்கப்பட்டதில் எந்த அளவுக்கு ஆகிட்டோன்னு சொன்னால், கபத்துல்லா தீ பிடித்தது. கபத்துல்லா என்ன செஞ்சது? தீ பிடித்தது. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல மஞ்சனிக்கு வந்து அவர்கள் வந்து அதாவது கல்லால எரிந்த நேரம், இந்த கல்லால எரிந்த நேரம் உரசல்களால் தீ பிடித்ததா? ஏண்டா இந்த இதுல வந்து இவர்கள் தீப்பந்தத்தை வச்சு எரிஞ்சாங்கன்றதுக்கான எந்த செய்தியும் இல்லை, கல் எரிந்தார்கள் செய்தி என்ன செய்து அதுல இருக்குது. அதனாலதான் இப்ப நோக்கம், நோக்கத்தோடு எரிந்து என்ன செய்யல, தீ பிடிக்கல, கல்லால தீ பிடிச்சதா அல்லது மஞ்சனிக்கு இரண்டையும் என்னது எரியக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால அதனால தீ பிடித்ததா? அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். ஏன்னா தஃசீல் அது விளக்கமா போகணும். ஆனா கபத்துல்லா என்ன செஞ்சது? தீ பிடித்தது. இரண்டாவது இதுல கன்ஃபார்மாக, இரண்டாவது முற்றுகையில் கன்ஃபார்மாக தீ வச்சு என்ன செஞ்சாங்க, எரிந்தார்கள். இதுல நேரடியாக வரல, ஆனால் கற்கள் என்ன செய்தன, நிறைய கற்கள் எறியப்பட்டன, கபத்துல்லா தீ பிடிச்சது. கபத்துல்லா தீ பிடித்த உடனேயே இரண்டு தரப்புக்கும் பயமெடுத்தது மனசுல. ஏன்னா அவங்க யாரும் அந்த அவங்களும் கிபிலா நோக்கி தான் தொழுதுகிட்டிருக்கிறாங்க, இவங்களும் அங்கதான் தொழுகிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி, ஒரு பெண்ணுடைய ஜனாசா அங்க வந்து நடந்ததுனால அந்த ஜனாசாவை அழைச்சிக்க நினைச்சிட்டாங்க, அவங்க கபத்துல்லா விட்டு வெளியேறிட்டாங்க. ஏன்னா கபத்துல்லா பத்தி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அழிவு வந்துருமோ இதனால என்று வெளியே போயிட்டாங்க. ஒவ்வொரு இரண்டு பக்கத்தில் உள்ளவர்களும் போட்ட சப்தத்துடைய ஒரு ரெண்டு வசனங்களை பாருங்க. ஒருவர் சத்தம் போடுறாரு எப்படின்னு சொன்னால், சிரியாவாசிகள்ல உமையாக்கல்ல வந்தவங்க ஒரு சத்தம் போடுறாரு, வல்லாஹி ஹலக்கல் ஃபரீகான் வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி, எனது உயிர் எவனது, முகமதுடைய உயிர் எவனது கையில இருக்கிறதோ இரண்டு கூட்டத்தினர்களும் அழிந்தார்கள் அப்படின்னா, ரெண்டு கூட்டத்தினர்கள் எனது அழிந்தார்கள் அப்படி என்று சொல்லி சிரியாவாசிகள்ல ஒருவர் சொன்னாரு. அப்துல்லா இப்னு சுபைர் சுஜூதுல இருந்தால் எரிஞ்ச உடனே, கபத்துல்லா எரிந்த உடனே சுஜூதுல சொன்னாரு, அல்லாஹும்ம இன்னி லம் அதஅம்மத் மா ஜரா ஃபலா துஹ்லிக் இபாதக பிதம்பி, யாரெல்லாம் இப்பொழுது நடந்தது நான் வேண்டும் என்று செய்ததல்ல, என் பாவத்தால் உன் அடியார்களை அழித்து விடாதே, என்ற பாவத்தால உனது அடியார்களை அழித்து விடாதே. வஹாதியை நாசியத்தி பைன யதைக், இதோ எனது முன்னேற்றிடுவோமோ உனது கையில இருக்குது, நீ வந்து எனது அடியார்களை எனக்காக என்ன செஞ்சிடாதே அழிச்சிடாதன்னு சுஜூதுல விழுந்து என்ன செய்தான், அழுதார் என்ற செய்தியை பார்க்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், வரலாற்றை நம்ம பார்க்குற நேரத்தில் கௌபாவை எரித்தார்கள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்த எவ்வளோ பாவியாக இருந்தாலும் கௌபத்துல்லா எரிக்கிற எண்ணம் என்ன செய்யாது, வராது. ஆனால் அப்துல்லா இப்னு சுபைரை கைப்பற்றுவதற்காக அப்துல்லா இப்னு சுபைர் கௌபத்துல்லாவை நுழைந்திருக்கக்கூடாது, பாதுகாப்பை தேடி கௌபத்துல்லாக்களை நுழைஞ்சிருக்கக்கூடாதுன்னு இமாம் தஹபி சொல்கிறார். அவர் வேறு இடத்துல இந்த செஞ்சிக்கலாம், இதை செய்திருக்கலாம், ஏன்னா இவங்க அடிப்பாங்கன்னு தெரியுது, இவர் அதுக்குள்ளே போயிருக்கக்கூடாது, அவர்களும் கௌபத்துல்லாவில் இருக்கின்னு விட்டுருக்கலாம். ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, இதுல பிழைவிட்டார்கள் என்று சொல்றாங்க இந்த காபத்துல்லாவுடைய எரிவுக்கு பின்னால். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நடக்குது. யசீத் அந்த ரபியுல் அவுல் மாதம் 14, 13, 12 சொல்லப்படுது மரணிச்சிட்டார். யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம் மரணிச்சிட்டார். செய்தி பிந்தி தான் கிடைக்குது, சிரியாலிருந்து வரணுமே. செய்தி வந்து அந்த மாதத்துடைய கடைசியில செய்தி வந்து கிடைக்குது. யார் மரணிச்சிட்டாரு? யசீத் மரணிச்சு விட்டார். இப்ப யார் இருக்கிறாங்க? அப்துல்லா பின் சுபைர் மட்டும். அப்துல்லா பின் சுபைர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப மரணிச்ச பின்னால இவர் என்ன சொல்றாரு சொன்னால், ஹுசைன் இப்னு நுமைர் பாருங்க, இறைவனுக்காகவும் அல்லது தாங்கள் தெரிந்த ஒரு உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் தான் இவங்க யுத்தம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆதாரத்தை பாருங்க. முடிஞ்சிட்டா உடனே ஹுசைன் இப்னு நுமைர் என்ன செய்யறாரு? செய்தி அனுப்புறாரு அப்துல்லா பின் சுபைருக்கு. மௌஇதுனல் லைலா பில் அப்தஹ், இன்னைக்கு வாங்க நாங்கள் இருவரும் அப்தஹ்ல சந்திப்போம். யார் ஹுசைன் இப்னு நுமைர்? படைத்தளபதி, உமையாக்களுடைய படைத்தளபதி, சிரியா யசீதுடைய படைத்தளபதி. அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம். இருவரும் படைத்தளபதி இவங்களும் அப்தஹ்ல சந்திக்கிறாங்க. ஹுசைன் இப்னு நுமைர் சொல்றாரு, யசீத் மரணிச்சிட்டார், இதுக்கு பின்னால் ஹலீஃபாவுக்குரிய தகுதி உங்களுக்கு தான் இருக்கின்றார். படைத்தளபதியாக வந்து ஒரு சிரியாவில் இருந்து இவ்வளோ நடந்து வெற்றி யார் கையில் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது? அவங்களுடைய கையில் நெருங்கிட்டு இருக்குது. ஆனால் கிலாபத் அங்கே யசீத் மரணித்த உடனேயே இங்கே சொல்கிறார், உங்களுக்கு தான் முழு தகுதியும் இருக்குது, நீங்கள் பைய செய்யுங்கன்றார். ஆனால் ஒரு நிபந்தனை, தலைமையகமாக சிரியா தான் இருக்கணும். நான் வந்திருப்பதெல்லாம் அந்த படையோடு தான் வந்திருக்கிறேன். சிரியாவில் உள்ள முக்கியஸ்தர்களை தளபதியாக கொண்ட படையோடு நான் என்ன செஞ்சுக்கிறேன் வந்திருக்கிறேன். எனவே தலைமையகம் உங்களுக்கு அங்கே தான் இருக்கணும்னு பண்ணாங்க. ஆனால் அவர் மெதுவா பேசுறாரு, ஹுசைன் இப்னு நுமைர். அப்துல்லா இப்னு சுபைர் சத்தம் போட்டு பேசுறாரு. இவர் மெதுவா பேச, நான் உன்னோட மெதுவா பேசுறேன், நீங்க சத்தம் போட்டு பேசுறீங்களே அப்படின்றாரு. இப்படி ஒரு டிஸ்கஷன் போகுது. ஆனா அப்துல்லா இப்னு சுபைர் இந்த இடத்துல வந்து அவர் எப்படி திறமையானவராக பேசினாரோ அது போல அப்துல்லா இப்னு சுபைரும் திறமையானவராக பேசினார். பின்னால யார் இருக்கிறாங்க? ஹர்ரா யுத்தத்துல கொல்லப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஹவாரிஜிகள் ஒரு குழு என்ன செய்யறாங்க? அவங்க இருக்கிறாங்க. இன்னும் இல்லாம கவுபத்துல்லாக்காக பாதுகாப்பு செஞ்சவங்க இருக்கிறாங்க. திடீர்னு அப்துல்லா இப்னு சுபைர் ஓகே நான் சிரியாவுக்கு வரேன் அர்த்தம் என்னதாகிரும்? அப்போ உங்களுக்கு ஆட்சிக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, யுத்தம் செஞ்சீங்கன்னு ஆகிரும். சில பொழுதுல ஹுசைன் இப்னு நுமைருக்கு அந்த நோக்கம் கூட என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். பலம் இழக்க செய்யறதுக்கு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் என்னது போதும். அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யலை, அதை விட்டு கொடுக்கல. பேச்சுவார்த்தையை கூட சத்தமாக பேசினார். பேச்சுவார்த்தையை கூட என்ன செய்யார், சத்தமாக பேசினார். ஹுசைன் இப்னு நுமைர் என்ன செஞ்சார், மறுத்து பின்னால் அவர் திருப்பி ரெண்டாம் முறை டிஸ்கஷன் நடக்குது. ஹுசைன் இப்னு நுமைர் போயிட்டார். யுத்தம் முடிச்சேன்னா ஹலீஃபாங்க மௌத்து அதோட என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. போகிற வழியில் மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செஞ்சிட்டார், மதீனாலிருந்து வெளியேறினார். மதீனாலிருந்து மர்வான் இப்னுல் ஹக்கமும் வெளியேறினார். இந்த மர்வான் இப்னுல் ஹக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு நபர், மிக முக்கியமான ஒரு நபர், ரசூல் சல்லாவுடைய காலத்தில் பிறந்தவர். நாங்கள் அவரை பற்றி தனியான ஒரு தலைப்பு பேச இருக்கிறோம் அந்த தொடரில். அப்போ மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ன செய்கிறாரு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மர்வான் இப்னுல் ஹக்கம் இப்னு ஹக்கம் இப்னுல் ஆஸ்னு சொன்னோம். அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இதில் போய் உமையால் என்ன செய்வார், சந்திப்பார். உமையால் சந்திக்கக்கூடியவர் இவர். இவர் என்ன செய்கிறாரு, அவர் போய் சேர்ந்துட்டார் சிரியாவுக்கு. இங்கே தான் அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பகுதி என்ன செய்து, அதாவது வளம் வளர என்ன செய்து ஆரம்பிக்குது. இப்போ எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னால், இப்போ அங்கே அடுத்ததாக யாருக்கு பையத்து செய்கிறாங்க? யசீத் மரணித்தவினால யாருக்கு பையத்து செஞ்சாங்க சிரியாவில்? யாருக்கு விளங்கலை? முஆவியா இப்னு யசீத். முஆவியா இப்னு யசீதுக்கு பையத்து செய்கிறாங்க. இப்போ சிரியானா சிரியானு மட்டும் வழங்கிடக்கூடாது. சிரியா, யமன், ஈஜிப்ட், ஈராக், கிழக்கு, மேற்கு, சிரியாவுக்கு வடக்கில் உள்ள எல்லாம் அதான் சிரியான்றது. அதாவது இவங்களெல்லாம் கிலாபத்து கீழ் இருந்த இடம். முஆவியா இப்னு யசீதுக்கு பைய செய்யப்படுது. இவர் 20 நாள் இருந்தாரா அல்லது 40 நாள் இருந்தாரா, 3 மாதம் ஆட்சியில் இருந்தாரா, 18 ஆட்சிக்கு வந்தாரா, 20 வந்தாரா, இப்படியெல்லாம் கருத்து முரமாடு இருக்குது. எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுது. ஷோர்ட்டான பீரியட் தான் அவர் இருந்தார். 40 நாளோ 30 நாளோ 20 நாள் இப்படி தான் இருந்தார். இரண்டாவது 18-20 தான் என்ன செஞ்சார், இவர் ஆட்சிக்கு வந்தார் என்றதை காட்டு. வந்த நாள்லேருந்து அவர் நோய் வாய்ப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சம் நோய் என்ன செஞ்சது அவருக்கு இருந்தது. இந்த காலப்பகுதியில் அவர் ஒரு தடவை என்ன செய்கிறார்னு சொன்னால், மக்களுக்கு முன்னால் வாரார். மக்களுக்கு முன்னால் வந்து ஒரு உரை நிகழ்த்துகிறார். அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்லி மக்களெல்லாம் கூட்ட ஒரு உரை நிகழ்த்துகிறார். என்ன உரை நிகழ்த்துகிறார் என்று சொன்னால், ஐயோ ஹன்னாஸ் முஆவியா இப்னு யசீத், ஐயோ நாஸ் மக்களே, கது வல்லைத்து அம்ரக்கும் வான தாயிஃபுன் அன்ஹு, உங்களோட விஷயத்தை நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். ஆனால் நான் பலகீனமான நிலையில் ஃபஇன் அஹ்பப்தும் தரக்துஹாலி ரஜுலின் கவியின், நீங்கள் விரும்பினா ஒரு பலமான ஒருவருக்கு நான் ஆட்சியை ஒப்படைத்து செல்கிறேன். கமா தரக்கஹ சித்திக் குலி உமர், எப்படி அபூபக்கர் சித்திக் உமருக்கு கொடுத்து விட்டு சென்றாரோ அது போல நான் என்ன செய்கிறேன், ஒருவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். தரக்துஹா ஷூரா ஃபி சித்தத்தின் கமா தரக்கஹ உமர் இப்னுல் கத்தாப். அப்படி விருப்பம் இல்லைன்னு சொன்னால் உமர் எப்படி ஆறு பேர்கிட்ட ஷூராவாக இதை விட்டு சென்றாரோ, இந்த ஆறு பேரும் இதில் முடிவெடுக்கட்டும் என்று ஷூராவாக விட்டு சென்றாரோ அதுபோல நான் விட்டு செல்கிறேன் என்று ரெண்டு ஆப்ஷனை சொல்லிட்டு அவரே என்ன சொன்னார் தெரியுமா, வலை சஃபிக்கும் மன் ஹுவ ஸாலிஹுன் லிதாலிக், இதில் ரெண்டுக்கும் உங்களில் பொருத்தமானவர்கள் யாரும் இல்லை என்றார். இது ரெண்டுக்கும் உங்களில் பொருத்தமானவர்கள் யாருமே இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க. வகத் தரக்து அம்ரக்கும் ஃபவல்லு அலைக்கும் மையஸ்லுஹலக்கும், ஆட்சியை நான் விட்டுவிட்டேன், உங்களுக்கு பொருத்தமானவரை நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சும்ம நஸல் வதஹல மன்சில ஃபலம் யக்ருஜ் ஹத்தா மாத ரஹிமஹுல்லாஹ், இறங்கினார், வீட்டுக்குள் நுழைந்தார், சற்று நேரத்தில் மரணித்து விட்டார். கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார்கள். முஆவியா இப்னு யசீதை பத்தி சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், மிக சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். அவர் ஆட்சியை விட்டதெல்லாம் பலகீனமான காலப்பகுதியில் இல்லை, ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலப்பகுதியில். சொன்ன மாதிரி சிரியா, எகிப்து, ஆப்பிரிக்காவுடைய வடபகுதிகள், கிழக்கு, இது போல யமன், இது போன்ற எல்லா பகுதிகளும் கையில் இருக்கிற நேரத்தில் இந்த ஆட்சியை விடுவது இருக்கிறதே, அது ஒரு பெரிய உயர்ந்த பண்பு. அட்லீஸ்ட் அந்த பிள்ளைக்காவது கிடைக்கணும்னு என்ன செய்வான், ஆசைப்படுவான். அது எல்லாத்தையும் அவர் விட்டு விட்டு சென்றது அவர் சூராவாக என்ன செஞ்சார், விட்டு விட்டு சென்றார். அதுக்கு அடுத்ததாக நடந்ததும் சூரா தான், அவர் விட்டு விட்டு சென்றது மாதிரியே நடந்தது. இந்த முஆவியா இப்னு யசீதுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், ஹாலித் இப்னு யசீத். யசீதுக்கு ரெண்டு மகன்ல முஆவியா இப்னு யசீத் மட்டும் ஹாலி, ஆனவர் சின்னவர், ஆட்சிக்கு வார அளவுக்கு என்ன செய்யல அவர் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கொஞ்சம் கால பகுதியிலேயே அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, நிறைய மக்கள் பையச் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ஹலீஃபாவாக அறிவிச்சு ஹிஜாஸ் இயல்பாகவே பைய செஞ்சிட்டாங்க. ஹிஜாஸ் பகுதியில் உள்ளவர்கள் இலகுவாக என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது பையத்து செய்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஈராக் பையத்து செஞ்சுட்டு, கூஃபா, பசரா, இன்னும் உள்ள பகுதிகளெல்லாம் என்ன செஞ்சுட்டு பைய செஞ்சுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதியில் எகிப்து அப்துல்லா இப்னு சுபைர் கீழே என்ன செய்து வருகிறது. சிரியாவில் மிக முக்கியமான இடங்கள் ஜோர்தான், இப்படி ஒரு சில பகுதிகளை தவிர சிரியாவில் மிக முக்கியமான பகுதிகளை யாருக்கு பைய செய்து, அப்துல்லா இப்னு சுபைர் அவர்களுக்கு பைய செய்து. கிழக்கில் கிழக்குன்னு சொன்னானா ஈராக்கை தாண்டி மற்ற பகுதியில் உள்ள இடங்கள் அப்துல்லா இப்னு சுபைர் அவர்களுக்கு பைய செய்கிறாரு. இப்போ யாருடைய கைக்கு ஹிலாபத்து போயிருக்குது, அஹ்லபியா பெரும்பான்மையான தலைவர்கள் யாருக்கு பைய செஞ்சுக்கிறாங்க, அப்துல்லா இப்னு சுபைர். பைய செய்யறா என்ன, எகிப்து உள்ள கவர்னர் இருப்பாரு, கவர்னர் என்ன அறிவிச்சிருவாரு, நான் உங்களுக்கு கீழே தான் என்ன செய்வேன், கட்டுப்படுவேன், அப்படி என்ன என்ன செஞ்சிடும், எகிப்து கீழே வந்த மாதிரி ஆகிரும். இப்படி பெரும் பகுதி இவங்களோட பக்கத்தில் வருது, அங்கே என்ன செய்யலை, இன்னும் இஸ்தீர்ணமாகல, சிரியாவில் சிரியாவில் இஸ்தீர்ணமாகல. இவர் வந்து ஹலீஃபா என்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, அப்துல்லா இப்னு சுபைர் வந்துட்டார். அதனால சில நிறைய சொல்ற விட சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்துல்லா இப்னு சுபைர் எப்படி சொல்லுவாங்கன்னா, அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அப்துல்லாஹி இப்னு சுபைர் என்று சொல்லுவாங்க. அவர் வந்து இரண்டு வகையில் வந்தார், ஒன்று தகல்லும் முயற்சி, இரண்டாவது நிறைய பேருடைய ஆதரவு, நிறைய மக்களுடைய ஆதரவு. எனவே அவருடைய ஆட்சி வந்து ஷரஈயத்தான ஒரு ஆட்சி. ஆனால் மூன்று பேர் பைய செய்யல, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பையத் செய்யல. அவர் பைய செய்யாட்டி அப்ப நினைச்சு பாரு, அப்துல்லா இப்னு உமர் பைய செய்யலன்னா அது எவ்வளவு பவர் ஆகிக்கும். எங்களுக்கு தெரியும் மதீனால வச்சு யசீது படை அனுப்பின நேரத்தில் கூட அப்துல்லா இப்னு சுபைர் தான் என்ன செஞ்சாரு, எதிராக இருந்தார். மதீனாவாசிகள் அவர்களுக்கு எதிராக போறதை விட்டு நீங்க கட்டுப்படுங்கன்னு சொன்னாரு அப்துல்லா இப்னு உமர். அவர் வந்து அதாவது யசீத் பைய செஞ்சுட்டா பைய செஞ்சா கட்டுப்படும்னு இருந்தாரு, இங்கேயும் பைய செய்யல அப்துல்லா இப்னு உமருக்கு. அப்ப கூப்பிடுறவர் கேட்கிறாரு, நீங்க எனக்கு பையத்து செய்யுங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்யறாரு, அழைக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார், லா உதி ஸஃபகத யமீனி ஃபி ஃபுர்கத்தின் வலா அம்னஹா ஃபி ஜமா, பிரிவில நான் எவருக்கும் பைய செய்ய மாட்டேன், சேர்ந்திருந்தா நான் பையத்தை கலட்டவும் மாட்டேன். சேர்ந்து ஒரு ஹலீஃபாவா இருக்கிற நேரத்தில் நான் அதை கலட்டிக்கொள்ளவும் மாட்டேன். நீங்க கலட்டினீங்கன்றார், யசீத் இருக்கக்குள்ள நீங்க கலட்டிக்கணீங்க, ஒற்றுமையா இருக்கக்குள்ள நீங்க கலண்டுக்கணீங்க, நான் கலட்டவும் மாட்டேன். அதே நேரம் பிரிஞ்சிக்கிற டைம்ல ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பையத்து செய்யவும் மாட்டேன் அப்துல்லா இப்னு உமர்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னதுக்கும் அதை எதிர்க்கல அப்துல்லா இப்னு சுபைர், அதை திருப்பி திருப்பி வலியுறுத்தல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், எதிர்நிலைப்பாட்டுக்கு என்ன செய்ய மாட்டார், வந்து யுத்தம் என்ற அளவுக்கு என்ன செய்யாது போகாது. இரண்டாவது யாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ். கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்கு ஏஜ் உண்டு, ஒன்று ரெண்டு வருஷம் வித்தியாசம் இருக்குமே அவளையே ஏஜ் உண்டு. இவர் வந்து இதுக்கு நிறைய எதிராக இருந்தார், அப்துல்லா இப்னு சுபைருடைய நிலைப்பாடு பிழையின் எதிராக இருந்தார். அவர் எதனால எதிராக இருந்தார் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த ஃபித்னா உண்டாக்கக்கூடிய இந்த நிலைக்கு என்ன செஞ்சார், எதிராக இருந்தார். கடைசியில் என்ன செஞ்சார், இவரோடு பகைத்து கொண்டு அப்துல்லா இப்னு சுபைர் கிலாபத் நல்லா வந்த பின்னால பாய்த்து கொண்டு தாயிஃபுக்கு போயிட்டார். தாயிஃபுல தான் மௌத் ஆகினார். அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சி காலத்துல மௌத் ஆகினார். யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். இந்த கால பகுதியில தான் வந்து கேட்பாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் வந்து பெருநாளை இப்படி தொழுவிச்சாரே, வெள்ளிக்கிழமை நாள் என்ன, அதாவது ஜும்மாவை தொழுவிச்சுட்டு இந்த பெருநாளை தொழுவிச்சு விட்டு ஜும்மா என்ன செய்யல, அவர் வரல, அசருக்கு தான் என்ன செஞ்சாரு, வந்தார், ஜும்மா தொழுவிக்கல, ரெண்டு பெருநாள் வெள்ளி, அதாவது வெள்ளிக்கிழமையில வந்தது, வெள்ளிக்கிழமையில பெருநாள் வந்தது. எங்க வந்து கேட்கிறாங்க? தாயிஃபுல வந்து கேட்கிறாங்க. அவர் பகச்சி கணிக்கிற நேரம் அப்பதான் சொன்னாரு, அசாப சுன்னா, சுன்னா படி அவர் என்ன செய்தாரு, செஞ்சாரு. அவங்க யாருக்காகவும் மனம் முரண்டாக என்ன செய்யல, பேசவில்லை. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் அங்க போயிட்டார். இன்னொருவர் முஹம்மது இப்னு ஹனஃபியா, இவர் யாரு, அலி ரதியல்லாஹு அன்ஹு பிள்ளை, அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை. ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை ஒரு சமுதாயத்தில் பையத்து செய்யாட்டி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு இடத்துல இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே பேசப்படுற அளவுக்கு அடிமைகளுடைய நிலை இருந்தது, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். முஹம்மது இப்னு ஹனஃபியா வந்து பெரும்பலத்தோடு இருந்தார். கடைசியில் முஹம்மது இப்னு ஹனஃபியா என்ன செய்யலை, அதாவது அவர் வந்து பையத்து செய்யவில்லை, அவர் வந்து அதாவது கொல்லப்பட்டார். அதாவது அந்த சாரி, அது அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படும் வரைக்கும் தாயிஃபில் இருந்தார். அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படும் வரைக்கும் முஹம்மது இப்னு ஹனஃபி எங்கே இருந்தார், தாயிஃபில் இருந்தார். தாயிஃபில் தான் போது என்ன செஞ்சாங்க, ஒதுங்கி இருந்தார்கின்ற செய்தி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மூன்று பேர் முரண்பாட்டார்கின்றதை பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அங்கே நீங்கள் சிரியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு பார்வையில் எப்படி விளங்குது, அப்துல்லா இப்னு சுபைர் மக்கா மதீனா குறிப்பாக ஹிஜாஸ் எல்லா பகுதியும் யாருடைய கையில், அப்துல்லா இப்னு சுபைர், எகிப்து இங்கில ஈராக் அது போல மிக முக்கியமான பகுதியெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் அங்க அதாவது சிரியாவில் வந்து முத்தமருல் ஜாபியா என்கின்ற ஒரு வரலாற்று புகழ்மிக்க மாநாடு கூட்டப்படுகிறது. முத்தமருல் ஜாபியா, ஜாபியா மாநாடு அல்லது என்ன, ஜாபியா கலந்துரையாடல், ஒன்று கூடல் என்று ஜாபியா என்ற இடத்துல வச்சு ஒரு பெரும் ஒன்று கூடல் கூட்டப்படுகிறது. அதுல சிரியாவில் உள்ள கிலாபத்துக்கு உரிய மிக முக்கியமான முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். மாலிக் இப்னு ஹஸான், அதே போல அதாவது நம்ம பேசுற அதாவது ஹுசைன் இப்னு நுமைர், இவர்கள் போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, அதுல கலந்து கொள்றாங்க. அம்ரு இப்னு சாயித், பெரும் பெரும் தலைமைகள்லாம் கலந்து கொள்றாங்க. மர்வான் இப்னு ஹக்கம், மர்வான் இப்னு ஹக்கமும் கலந்து கொள்றாரு. அங்க ஒன்று ரெண்டு பேரை முன்வைக்கப்படுகிறது. என்னத்துக்கு நடக்க தெரியுமா, மஷூரா இப்ப ஹலீஃபா இல்லையே, ஹாலிதுக்கு கொடுக்கிறதா, யசீதர தம்பி ஹாலிதுக்கு கொடுப்பதா, அல்லது அப்துல்லா இப்னு சுபைருக்கு நம்ம சேர்ந்து கொள்வதா, அல்லது அப்துல்லா இப்னு உமருக்கு பையத்து செய்வதா, அல்லது சிரியாதான் கிலாபத்தில் இடம் இருந்து 28 வருஷமாக நாங்க முடிவெடுப்பதா. அப்போ திறந்த ஒரு டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன்ல என்ன முடிவு வருதுண்டா, அப்துல்லா இப்னு சுபைர் பொருத்தமற்றவர். எப்படி பொருத்தமற்றவர், யசீத் ஆட்சியில் இருக்கக்கூடிய முறிச்சவர், முறிச்சவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, ஆட்சியை சரியா செய்ய மாட்டார். அப்துல்லா இப்னு உமர் பொருத்தமற்றவர், ஏன்னா அவருக்கு எல்லாரும் மக்களும் பையத்து செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒதுங்கி 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 என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அதுக்கு போனா அது வாடான்னு ஒதுங்கிக்கல்றாரு, இதுக்கு போனா இது வாடான்னு ஒதுங்கிக்கல, ஒதுங்கக்கூடியவர் ஆட்சியில் கொண்டு வச்சா அதை என்ன செய்ய வராது, சரி வராது அப்படின்னு. இதெல்லாம் சும்மா போற போக்கு பேசிட்டு போனதில்ல, அவங்களுக்கு வந்து ஆட்சி சம்பந்தமான உள்ள அறிவில் பேசுறாரு. மூன்றாவது ஹாலிதுக்கு நம்ம வைக்கல, அது மிச்ச சின்னவர், பொருத்தம் இல்லை. நான்காவது, நாங்க பொருத்தமானவராக மர்வான் இப்னுல் ஹக்கமை கருதுகிறோம். எதன் காரணமாக கருதுறோம்னு சொன்னால், அவர் இதுவரை காலமும் ஆட்சியில் இருப்பவரோடு இருந்து முரண்பட்டவர்களோடு யுத்தம் செய்திருக்கிறார். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தார் மர்வான் இப்னுல் ஹக்கம், காத்திப் எழுத்தாளர். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு எதிராக வந்தவங்க பாஞ்சு கொண்டு ஓடல, அவரோடு இருந்து என்ன செஞ்சாரு, போராடினார். அதுக்கு பின்னால முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இருந்தார், அதுக்கு பின்னால யசீதோடு இருந்தார், மதீனால இருந்தார். மதீனால இருக்கிற நேரத்தில் மக்காவுக்கு எதிரான வேலைகள் நடக்கக்குள்ள அதுக்கு எதிராக இருந்தார். அதனால யசீது கட்டுப்பாடே என்ன செய்யல, இழந்துகளில் இந்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்யல, எந்த இதுவும் இல்லை அரசியல். அவர் வந்து ஒரு 30-40 வருடம் அரசியல் அனுபவம் இருந்தது. மர்வான் இப்னு ஹக்கமுக்கு பையத்து செய்வோம் என்று சொல்றாங்க. அதுக்கு பின்னால ஹாலிதுக்கு, அதுக்கு பின்னால யசீத் ரஹ்மான் ஹாலித் வருவார். மர்வான் இப்னு ஹக்கமுக்கு பையத்து செய்வதில் இந்த முத்தமருல் ஜாபியா, அதாவது ஜாபியா அந்த மாநாட்டில் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால என்ன செய்யப்படுகிறது, அவருக்கு பையத்தும் செய்யப்பட்டது. யாருக்கு பய செய்யப்படுது, அதாவது மர்வான் இப்னு ஹக்கமுக்கு பய செய்வது. இப்ப பாருங்க, இங்கதான் உமையாக்களுடைய இரண்டாவது கிளை வருது. இப்ப உமையாக்களுடைய முதல் கிளை யாரு, முஆவியா யசீத், முஆவியத் இப்னு யசீத், மூணு பேர் முடிஞ்சு. இரண்டாவது கிளை மர்வான் இப்னு ஹக்கம், இதுலதான் கடைசி வரைக்கும் போகுது. மர்வான் இப்னு ஹக்கம் அப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்புறம் வலீத் இப்னு அப்துல் மலிக், அப்படியே உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செய்யும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னால், இந்த இரண்டாவது பகுதிக்கு மர்வான் இப்னு ஹக்கம் இப்னு ஆஸ் என்ற பகுதிக்கு என்ன செய்து போகுது, மர்வான் இப்னு ஹக்கம் அங்க ஹலீஃபாவாக என்ன செய்யறாரு, தெரிவு செய்யப்படுறார். அந்த மாநாட்டில் பல விஷயங்கள் முடிவெடுக்கப்படுது. ஹலீஃபாவா தெரிவிச்சு சும்மா அமைந்துட்டீங்கல்மா ஏலாதியே, சிரியாட ஒரு சில பகுதியில் எங்க பைய செய்யப்பட்டிருக்குவேன், அப்துல்லா இப்னு சுபைருக்கு முதல் வேலை என்ன செய்வது, இரண்டாவது அதாவது எப்படி ஈராக்குடைய நிலையை கை கொண்டு வருவது, ஈஜிப்ட் எப்படி ரிட்டர்ன் கொண்டு வருவது, இது போன்ற பேச்சுக்கள் நடத்தப்படுது. இந்த இடத்துல அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒரு மார்க்க ரீதியான ஒரு சரியான தெளிவிக்கணும், யார் இப்ப யார் மீது ஹுருஜ், இவர் உண்மையான ஹலீஃபா மீது அத்துமீறுகிறாரா, யாரு மர்வான் இப்னு ஹக்கம், அல்லது அப்துல்லா இப்னு சுபைர் மர்வான் இப்னு ஹக்கம் மீது அத்துமீறுகிறாரா, எது ஏன்னா ஹுருஜ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா பூயி அலில் ஹலீஃபத்தை ஃபக்துலுல் ஆகர், இரண்டு ஹலீஃபாக்களுக்கு ஒரே நேரத்தில் பைய செய்யப்பட்டா முடிவுக்கு கொண்டு வாங்க, ஒத்தர கொள்ளுங்க ரசூலுல்லாஹ், ரெண்டு ஹலீஃபாக்களை பையத்து செய்யப்பட்டால் ஒத்தர் கொல்லப்பட வேண்டும் ரசூலுல்லாஹ், ஒரு ஹலீஃபா தான், ரெண்டு ஹலீஃபா என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது, மற்றவர் கொல்லப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கொல்லப்பட வேண்டும் என்ன சண்டை பிடிங்க அர்த்தம் அல்ல, நீங்க வந்து அதை அனுமதிக்காதீங்க அர்த்தம், ஈக்குவலாக இருந்து அமைதி ஆகிக்கிறது வேற, ஆனா இப்ப பைய செய்யப்பட்டே முடிச்சிருக்க அந்த ஃபித்னாவை அப்படின்னு ரசூலுல்லாஹ். இப்ப இந்த இடத்துல மர்வான் என்ன நினைக்கிறார், அப்துல்லா இப்னு சுபைர் தான் எதிராக வந்தார், எப்படி நினைக்கிறார், அது யசீதுடைய காலத்துல இருந்து நினைக்கிறார், இந்த காலத்துல இதல்ல, இப்ப ஒரு பைய செய்யப்பட்டது அதல்ல, யசீதுடைய காலத்துல இருந்தே இவர் என்ன செய்யல, பைய செய்யல, நிறைய பிரச்சனை உண்டாக்கினாரு, கபத்துள்ளாலா இருந்து என்ன செய்யல, கபத்துள்ளா எரிவுக்கு காரணமாகினாரு, எத்தனையோ ஃபித்னாக்கள் இவர் காரணமாகினாரு, எனவே இவர் நீக்கப்பட வேண்டும் உண்டு. ஆனா அப்துல்லா இப்னு சுபைர் என்ன நினைப்பாரு, நான் ஹலீஃபாவாக பெரும்பாலான பகுதிகளை பையத்து செய்யப்பட்ட பின்னால் இவர் என்ன செய்யறாரு, மர்வான் இப்னு ஹக்கம், சரி இப்ப சிரியாவுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டால், இப்ப மஷூரா நடக்கணும், ஓகே ஹிலாபத்துக்கு மஷூரா நடக்கணும், எங்க நடக்கிறது, தலைமை நாட்டில் தான் நடக்கும், கேபிட்டல்ல தான் நடக்கும், அதனால தான் மதீனால நடந்தது, மதீனால அபுபக்கர் உமர் உஸ்மான் இருக்கும் வரைக்கும் எங்க நடந்தது, மதீனால, அதுக்கு பின்னால் அலி உலக காலத்து எங்க நடந்தது, கூஃபால, அப்ப அடுத்த பையத்து முஆவியா ரதி இல்லாமல், அப்புறம் யசீத் எங்க நடந்தது, சிரியால, அப்ப அடுத்த ஹலீஃபாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடத்துடைய உரிமை எங்க இருக்குது, சிரியாவுக்கு, இந்த அடிப்படையிலலாம் பிரச்சனை என்ன செஞ்சது அதுல உருவாகியது. அன்புள்ள சகோதரர்களே, உருவாகிய பின்னால் யுத்தம் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு யுத்தம் நடத்தப்படும் என்ற இறுதி முடிவுக்கு என்ன செய்து வருகிறது, இதுக்கு சொல்லுவாங்க முத்தமருன் ஜாபியா. இப்ப இது நடக்குதா இங்க, அடுத்த பின்னால என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரி இங்க நடந்து கொண்டிருக்கலாம், அங்க இன்னொரு மாநாடு கூட்டப்படுகிறது, முருஜ் ராஹித்தன் சொல்லுவாங்க, எங்க சிரியாலேயே முருஜ் ராஹித்தன் நடத்த இன்னொரு மாநாடு கூட்டப்படுது, அது யாரு, அப்துல்லா இப்னு சுபைருக்கு பைய செஞ்சுக்கிறாங்களே சிரியாவில் உள்ளவர்கள் பெரும்பான்மையானவர்கள், டமஸ்கஸ் ஹெம்ஸ் பெரும்பகுதி, அங்க ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது, ஆனாலும் மிகவும் லேசி அவர்களை முடிச்சிடுறது, யுத்தம் நடக்குது, நான் அதில் தஃசீலுக்கு போகல, அதில் விரிவான என்ன செய்யல போகல, சிரியா மர்வானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யுது முழுமையாக வருகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமான சில பகுதிகளாக என்ன செய்யுது மர்வானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பித்தது. இப்படி வர ஆரம்பித்த பின்னால் அன்புள்ள சகோதரர்களே, இங்கே நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அதாவது இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால் ஹிஜ்ரி 64 பையத்து நடக்குது, ஏன்னா ஹிஜ்ரி 64 ரபியுல்லாவுல தான் இவர் மரணிச்சாரு, பையத்து நடக்குது. இந்த அதாவது யுத்தம் எது வரைக்கும் நடக்குது, ஹிஜ்ரி 64 கடைசி வரைக்கும் யுத்தம் தொடர்கிறது, ஹிஜ்ரி 64 அப்படின் இவர் கிட்டத்தட்ட நீங்க 6 ஆட்சியில் வைக்கிறார் மர்வான் இப்னு ஹக்கம், எத்தனை மாதங்கள் ஆட்சியில் வைக்கிறாரு, 6 ஆட்சியில் வைக்கிறார் மர்வான் இப்னு ஹக்கம், மீட்டி கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு பகுதிகளை மீட்டி மீட்டி சிரியாவுக்கு என்னது கொண்டு வருவதற்காக, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க என்னன்னா, சிரியாதான் தலைமையகத்துக்கு பிற்காலத்தில் மிகவும் பொருத்தமாக இருந்தது என்பதை அதுக்கு பின்னால் நடந்த யுத்தங்கள் என்ன செஞ்சது நிரூபிச்சது. அந்த இடத்துக்கு வந்துட்டே திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா இல்லையா, அதுக்கு பின்னால் ஹிலாபத் அங்கே தானே இருந்தது, சிரியாவில் தானே. அப்போ அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதில் பாருங்கள் மர்வான் இப்னு ஹக்கம், அதாவது இந்த மாதிரி யுத்தங்கள் தொடர்ந்து நடக்குது மர்வானுக்கும் அப்துல்லா இப்னு சுபைருக்கும் இடையில, மர்வானுக்கும் அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹும் இடையில தொடர்ந்து நடக்குது. அப்படின்னா நேரடியில் ஈஜிப்டை கொண்டு வரது, ஈராக்கை கொண்டு வரது, இந்த மாதிரி வேலைகளில் தொடர்ந்து என்ன செய்ய நடக்குது, எது வரைக்கும் நடக்குது, ஹிஜ்ரி 64 அதில் 65 முஹர்ரம் வரைக்கும், அதாவது ஹிஜ்ரி 64 கடைசி வரைக்கும், இதில் 65 ரமலான் மாதத்தில் இவர் வந்து 63 என்றாங்க, 60 என்றாங்க, 68 என்றாங்க, இந்த வயசில் யார் மரணிக்கிறாரு, மர்வான் இப்னு ஹக்கம் மரணித்தார். எத்தனை வயசில், அதாவது எத்தனை மாதத்தில், ஹிஜ்ரி 65 ரமலான், 64 பையத்து செய்யப்பட்டு நிலைமையெல்லாம் சீரெல்லாம் கொண்டு வந்து 65 ஹிஜ்ரி 65 ஆண்டு ரமலான் மாதம் மரணிக்கிறார். மகன் வந்து என்ன செய்யறாரு, தொழுவிக்கிறார். அதாவது இப்ப சொன்ன 6 மாதமா 8 மாதமா 9 மாதமானு கருத்து முரண்பாடு இருக்குது. ரமலான்ல மரணிச்சுன்னு பார்த்தா 6 மாதமா இருக்கலாம், 9 மாதமா என்ன செய்யலாம் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் அல்ல மறுவாழ்வில் ஹக்கம் ஆட்சி, ஒரு வருடம் அல்ல. ஆனா மௌத்தாகிற நேரத்தில் ஒரு ஒரு பிழை ஒன்று செஞ்சார். மாநாட்டில் என்ன முடியும், மறுவாழ்வில் ஹக்கம் போற ஹலீஃபா யாரு, யசீதுடைய தம்பி ஹாலித். ஆட்சிக்கு வந்தவர் தான் எல்லாத்தையும் மாத்துறது. வந்தவர் பிளே பண்றாரு, மகனுக்கு கொண்டு வரணும் ஆட்சியை. மகன் இரண்டு பேர், அப்துல் மலிக் இபின் மர்வான், அப்துல் அசீஸ் இபின் மர்வான். அப்ப எப்படியோ முக்கியமான சூரா அமைப்பெல்லாம் கூட்டி அவர்களோடு பேச வைத்து அடுத்தது ஹலீஃபாவாக யார் வருவார், அப்துல் மலிக் இபின் மர்வான் வருவார், எனது மகன் வருவார். அதுக்கு அடுத்தது அதாவது அப்துல் அசீஸ் இபின் மர்வான் வருவார். அதுக்கு முதலாக எதுக்கு துணிஞ்சவர் ஆகிக்கணும். அதுக்காக என்ன செஞ்சாருண்டா, ஹாலித் இபின் யசீதுடைய தாயை திருமணம் முடிச்சார். ஹாலித் இபின் யசீத் இருக்கிறாரே, அவரோட தாயை திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சா இப்ப இவர் யாரு, சாச்சா அவருக்கு நெருங்கிட்டாரு. அந்த நெருக்கத்தை எல்லாம் உண்டாக்கி அதற்கு ஏற்ப என்ன செஞ்சது, ஆட்சி வந்து மர்வானிபின் ஹக்கமுக்கு பின்னால அழகா என்ன செஞ்சது, அப்துல் மலிக் இபின் மர்வானுடைய கைக்கு என்ன செஞ்சது, வந்து சேர்ந்தது. அப்துல் மலிக் இபின் மர்வானுடைய கைக்கு வந்து சேர்ந்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அப்துல் மலிக் இபின் மர்வானுடைய கைக்கு வந்த பின்னால், அப்துல் மலிக் இபின் மர்வான் நாங்க தனியா பேசப்பட வேண்டிய ஒருவர், பேசுவோம் இந்த தொடர்ல. மர்வானிபின் ஹக்கம், அப்துல் மலிக் இபின் மர்வான். இந்த அப்துல் மலிக் இபின் மர்வானுடைய கைக்கு வந்த பின்னால அப்துல் மலிக் இபின் மர்வானுடைய செயல்பாடுகளை நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் விமர்சிக்கிறாங்க. மர்வானிபின் ஹக்கம் சூடாவுடைய டைம்ல வந்தாரு, நீ மறுபடி எங்க நடந்துக்கு முல்க், அதாவது சொல்ல போனால் உமையாக்களை விமர்சிக்கவங்க ஒரு விஷயத்தை கணக்கெடுக்கணும். என்ன கணக்கெடுக்கணும், மூன்றாவது ஹலீஃபாவுக்கு போற எப்படி ஆகி, மூன்றாவது மன்னருக்கு போற எப்படி ஆகிச்சு, அவங்களும் சூறாவாக விட்டாங்களா இல்லையா, முஆவியா இப்னு யசீத் சூறாவாக்கினாங்க. அதே போல மர்வானிபின் ஹக்கம் சூறா அடிப்படையில் என்ன செஞ்சாரு, தெரிவு செய்யப்பட்டார். மறுபடி அந்த தவறுக்கு மர்வான் காரணமானார், பிள்ளையும் அதோட என்ன செஞ்சாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வானும் கண்டி பண்ணார். என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நியமிக்கப்படுகிறார். அவர் வந்து தாயிஃபை சேர்ந்தவர், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அத்தகஃபி தாயிஃபை சேர்ந்தவர். அவர் நியமிக்கப்படுகிறார். அவருடைய படை அவரை தளபதியாக தெரிவு செஞ்சுதான் மக்காவுக்கு அனுப்புகிறார். அதாவது ஹிஜாஸ், ஹிஜாஸுக்கு என்ன செய்யறார், அனுப்புறார். யார் தலைமை, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய தலைமையில். இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு போன செய்திகள் என்ன தெரியுமா, இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான மிக முக்கியமான ஃபித்னா இது, ஹவாரிஜியுடைய ஃபித்னா. கூஃபால இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. இதுக்கு எதிரான யுத்தங்க அப்துல்லா இப்னு சுபைரும் செய்கிறாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வானும் செய்கிறார். அடுத்தது என்ன, ஆட்சி திருப்பி மீட்டி எடுக்கிற வேலையை அப்துல்லா இப்னு சுபைர் செய்கிறார். அப்துல்லா இப்னு சுபைர் இது மீட்டி எடுக்கிற வேலை யார் செய்கிறாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் செய்கிறார். இதுக்குள்ள பெரிய விரிவு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வரலாறு எழுத போகிறது இல்லையே, அது தேவையில்லை. ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லி. இப்போ இறுதி யுத்தம் தான் இரண்டாவது முற்றுகைன்னு சொல்லப்படுகிறது. இறுதி யுத்தம் தான் இரண்டாவது முற்றுகை என்ன செய்ய சொல்லப்படுகிறது, அப்துல் மலிக் இபின் மர்வான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தெரிவு செஞ்ச தலைமை ஆக மோசம். அப்துல் மலிக் இபின் மர்வான் தெரிவு செஞ்ச தலைமை வந்து ஆக மோசம். அவர் அனுமதி கேட்கிறாரு, இந்த மாதிரி அப்துல்லா இபின் சுபைர் வந்து பள்ளிக்குள்ள நுழைஞ்சிக்கிறார், என்ன செய்ய. அப்துல் மலிக் இபின் மர்வான் சொன்னார், இஃப் அல் மாத்தரா, உன்னோட விருப்பப்படி செய்யுங்க. மோசமான ஒரு கட்டளையா இல்லையா, அவர் நீங்கி கிளலாம், நான் சம்பந்தம் இல்லை நீங்கி கிளலாம், ஆனால் ஒரு மோசமான ஒரு கட்டளை இது நடக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறாரு, எகிப்து இது போன்ற பெரும்பகுதி கையில் இருக்குது. போராட்டம் எப்படி நடக்குதுன்னா, இதை மீட்டி எடுக்கிற விஷயத்த போராட்டம் நடக்குது. இது பல வருடங்கள் நடக்குது. நேற்று ஹலீஃபா வந்தார், இன்றைக்கு எல்லாம் திருப்பி எடுத்துட்டான் நினைச்சிடக்கூடாது. பல வருடங்களாக நடந்து போராட்டம் சுருங்கி 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 அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கை ஓங்கி முற்றுகை மக்கா என்ற அளவுக்கு வருது. பல வருடங்கள் நடந்த பின்னால முற்றுகை மக்கா என்றதுக்கு என்ன செய்யுது வருகிறது. இதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடைசியாக இறுதியாக சகோதரர்களே, இந்த முற்றுகையில் என்ன நடந்தது, அதில் நடந்த அதாவது நிலைமைகள் என்ன, நபித்தோழர்கள் இதில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய தொடரில், அதாவது மதீனாவின் மக்காவை நோக்கிய இரண்டாவது முற்றுகை, மக்காவை நோக்கிய இரண்டாவது முற்றுகை. நீங்கள் ஆண்டு வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், ஹலீஃபாக்களுடைய கொஞ்சம் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கணும், அதான் மிக முக்கியம். அதாவது முஆவியா, அதுக்கு பின்னால் யசீத் இப்னு முஆவியா, அதுக்கு பின்னால் முஆவியா இப்னு யசீத், இங்கே அப்துல் ஹசன், அப்புறம் அப்துல்லா இப்னு சுபைர் கணக்கிட்டா, அதாவது அப்துல்லா இப்னு ஹசன் இல்லை அங்கே முஆவியோட பயிர் செஞ்சிட்டாங்களே, அப்போ அப்துல்லா இப்னு சுபைர். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு பின்னால் அந்த இடத்துல என்ன நடக்குது, மர்வானுல் ஹக்கம் சூரா அடிப்படையில் என்ன செய்யறாரு, தலைமைத்துவத்துக்கு வராரு. அதுக்கு பின்னால் அவருடைய மகன் என்ன செய்யறாரு, அப்துல் மலிக் பின் மர்வான் வராரு. இதெல்லாம் எதுக்குள்ள நடக்குது, 60-65 ஹிஜ்ரி 60-65 என்ன செய்ய நடக்குது, இவ்வளவு தெரிஞ்சா போதும். 60-65 ஹிஜ்ரி 65 இது என்ன செய்ய நடக்கிறது, கௌபா முதல் முற்றுகையில எரிந்தது, அதான் ஹுசைன் இப்னு நுமைர் தலைமையில் எரிக்கப்பட்டது என்று சொல்றது தவறு. எந்த முஸ்லீம்கள் அந்த நோக்கத்தை என்ன செய்யல, இருக்கல. சூரா என்ற அம்சம் அதாவது உமையாக்களுடைய ஆட்சியிலும் திரும்பி வந்தது, திரும்பி என்ன செஞ்சு வந்தது, ஆனால் அது மறுபடியும் என்ன செஞ்சது, அது வந்து சீர்குலைக்கப்பட்டதை பார்க்கணும். அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு நாளும் சொந்த லாபத்துக்காக என்ன செய்யல, அவர் யுத்தம் செய்யவில்லை. இந்த ஆட்சி முழுக்க என்பது இஸ்லாமிய ஆட்சியாக வரக்கூடாது, சூறாவாகத்தான் என்ன செய்யணும், வரணும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சார், அவர் யுத்தம் செய்தார். இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, நிறைய குறிப்பிட்ட எஞ்சியிருந்த நபித்தோழர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தாங்க. ஒதுங்கி இருந்தவர்கள் ஒருவர் தான் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இது போன்றவர்கள். அதுல இன்னொருவர் அபூ பர்சா அல் அஸ்லமி. இப்ப இங்க என்ன நடக்குன்னா, உபைதுல்லா இப்னு ஜியாத் என்றவர் கூஃபாவுடைய அமீராக இருந்தார், கவர்னரா. அவரும் என்ன செஞ்சிட்டாரு, யசீத் மரணிச்ச உடனே ஓடி போயிட்டார் சிரியாவுக்கு. சிரியாவுக்கு செஞ்சிட்டாரு, அவர் ஓடி வந்து சேர்ந்துட்டார். இந்த செய்தியை பாருங்க, பிற்காலத்தில் ஏற்பட்ட குழப்பத்தில் உபைதுல்லா இப்னு ஜியாதும் ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாரு, ஒரு ஆட்சிக்காயின் போராடுவார். சஹீஹுல் புகாரி 7112 இலக்கம். அந்த டைம்ல சில சில நபித்தோழர்களோட மனசுல ஓடிக்கொண்டிருந்த முக்கியமான செய்தி இந்த செய்தி சொல்லுது. அவர் அபுல் மின்ஹால் என்பவர் சொல்றாரு, கால லம்மா கான இப்னு ஜியாத் வ மர்வான் பிஷாம், உபைதுல்லா இப்னு ஜியாதும் மர்வானும் ஷாமில் இருந்த பொழுது, அங்க அங்க கவர்னர், அங்க ஹலீஃபாவாக, மக்காவில் பாய்ந்த பொழுது, மக்கால அவர் பாய்ந்த பொழுது அழைக்கப்பட்டவர்கள் பசராவை கைப்பற்றிய பொழுது, பசராவை கைப்பற்றிய பொழுது, இப்ப எப்படி இஸ்லாமிய ஆட்சி துண்டாடப்பட்டிருக்கிற நேரத்தில் அபுல் மின்ஹால் சொல்றார், நான் என் தந்தையோடு அபூ பர்சால் அஸ்லமி அவர்களிடத்தில் போனேன், அவர் பெரிய நபித்தோடர், அவர்கிட்ட போனேன். ஹத்தா தகல்னா அலைஹி ஃபி தாரி, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். வஹுவ ஜாலிஸுல் ஃபி ழில்லின் உல்லியா லஹு மின் கஸம், வீட்டுக்கு மேல ஒரு சின்ன ரூம் கட்டிக்கார், மொட்டை மாடியில் ஒரு ரூம், திறந்த ரூம், அவர் அங்க உட்கார்ந்து கொண்டிருந்தார். நாங்க அங்க போனோம், ஃபஜலஸ்னா இலைஹி, அவரிடத்துல உட்கார்ந்தோம். ஃபன்ஷா பி யஸ்தத்இமுல் ஹதீஸ், வாப்பா என்ன செஞ்சார்னு சொன்னா பேச ஆரம்பிச்சார், அவரோட பேச ஆரம்பிச்சார். ஃபகாலயா அபா பர்சா, ஏ அபூ பர்சா நபித்தோழர் அவர்களே, அலா தராமா வகாஃபி ஹின்னாஸ், மக்களுடைய நிலைமையை பார்த்தீங்களான்னு கேட்டார். யசீதுக்கு பிறகும் மக்களுடைய நிலைமையை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் அவ்வளவு செய்யின் சமயத்துஹு தக்கல்லம், அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, இன்னி ஹத்தசபுத்துல்லாஹ இன்னி ஹத்தசபுத்து இந்தல்லாஹி அன்னி அஸ்பஹ்து சாஹிதன் அலா அஹ்யா குரைஷ், நான் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கிறேன். இந்த குறைஷிகள் எல்லாம் வெறுத்த நிலையில், இவர்களெல்லாம் நான் வெறுக்கிறேனே, அதுக்காக அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்கிறேன். இவங்கெல்லாம் வெறுப்பதில் அல்லாஹ்விடத்தில் நான் கூலியை என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இன்னக்கும் யா மஅஷர் அல் அரப், ஏ அரபு சமுதாயமே, குன்தும் அலல் ஹாலில் லதி அலிம்தும் மின தில்லத்தி வ கில்லத்தி வ தலாலா, வழிகேடு போதாமை கேவலம் இவைகளெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் ஒரு காலகட்டத்தில், வழிகேடும் கேவலமும் இல்லாமையில இருந்தீங்க. வஇன்னல்லாஹ அன்கதகும் பில் இஸ்லாம் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களை காப்பாத்தினான், காப்பாத்தி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு, ஹத்தா பலக பிக்கும் மா தரவுன், இன்றைக்கு நீங்க அடைஞ்சிருப்பதெல்லாம் அதால தான் அடைஞ்சீங்க. உங்களோட இடம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னலாம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு உங்களுக்கு கீழே வந்ததெல்லாம் எதனால, இந்த இஸ்லாத்தால தான். இன்றைக்கு இந்த நிலைமையில் என்ன செய்றீங்க நீங்கள் இருக்கிறீர்கள், வஹாதிஹி துன்யா அல்லதி அஃப்ஸதத் பைனக்கும், இந்த உலகம்தான் உங்களை வந்து கெடுத்து இருக்கிறது. அவரது பார்வை இவங்களோட உள்ளத்தில் உள்ள நோக்கங்களை வச்செல்லாம் அவர் சொல்லல, அது அவரும் அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டியது. ஆனா உலகம்தான் உங்களை என்ன செஞ்சுக்கப்ப கெடுத்திருக்கு, வஹாதிஹி துன்யா கத் அஃப்ஸதத்கும் இன்னதாலிகல்லதி பிஷாப், சிரியால இருக்கிறாரே, வல்லாஹி யுகாதில் இல்லா அல துன்யா, அவரும் உலகத்துக்காக வேண்டிய யுத்தம் செய்யறாரு மறுவானுக்கு. அவர்களும் உலகத்துக்காக தான் என்ன செய்யறாங்க, யுத்தம் செய்கிறார்கள். அதாவது கூஃபால சரியா, அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துக்காக யுத்தம் செய்யறாங்க. மக்கால யுத்தம் செய்யறாரு யாரு, அப்துல்லா பின் சுபைர். வல்லாஹி யுகாத்திலு இல்லா அல துன்யா, ஒரு உலகத்துக்காக தான் என்ன செய்யறாரு யுத்தம் செய்யறாரு. ஒத்தனை அல்லாஹ்வுக்காக என்ன செய்யல, யுத்தம் செய்யவில்லை. இது யார் சொன்னது, அபு பர்சால் அஸ்லமி ரதியல்லாஹு அன்ஹு நபித்தோட சொன்னது. அப்ப ஒரு பொது பார்வையில ஒரு நபித்தோடர் அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் நம்ம அதை தவறு காண இயலாது. ஏன்னா இந்த இடத்துல அதாவது இறைவனுக்கான நோக்கங்கள்ல தான் இந்த பிரச்சனைகள் நடந்தாலும் இதுக்கு பின்னணியில உலகம் தான் என்ன செய்து இருக்குது என்பதனால தான் என்ன செஞ்சாரு அபு பர்சால் அஸ்லமி என்ன செஞ்சாரு இந்த மாதிரி விமர்சித்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக கடைசியாக அதாவது இந்த கஃபா எரிக்கப்பட்டது, இந்த முதல் இதில் கஃபத்துல்லா எரிஞ்சது, அந்த எரிந்த பின்னால இப்னு அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த கஃபாவை வந்து புனர் நிர்மாணம் செய்வார். அந்த கஃபாவை வந்து புனர் நிர்மாணம் செய்வார் எரிஞ்சிச்சு. இப்போ எரிகிற நேரத்தில் புனர் நிர்மாணம் செய்கிற நேரத்தில் என்ன அவர் நினைக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஐடியா ஒன்று பண்ணுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எப்படி சொல்கிறார் பாருங்க, அதாவது ஆயிஷா ரலாம் சொல்றதுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் கேட்டிக்கிறார். என்ன கேட்டிக்கிறார்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா, யா ஆயிஷா, ஆயிஷாவே, லவ் அன்ன கௌமக்கி ஹதீது அஹதிம் பி ஷிர்க், இப்போதான் சிர்க்க விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களோட சமுதாயம், அப்படி மட்டும் இல்லை என்ற அல்லாஹ் ஹதம் துல் கஅபா, நான் கௌபாவை உடைச்சிருப்பேன். ரசூலா சொல்றாங்க, கௌபாவை உடைத்து ஃபல்சக் துஹாபில் அர்த், இப்படி தூக்கிக்க மாட்டேன், நிலத்துக்கு கொண்டு வந்திருப்பேன், நிலத்தோடு ஒட்டி என்ன செஞ்சிருப்பேன், இந்த கபுத்துலா வச்சு இப்போ தூக்கி தான் இருக்குது, அதாவது கதவு மேலே தான் இருக்குது, அதை நிலத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பேன், சேர்த்திருப்பேன். இப்போ ஏறி நிலத்தில் இல்லையே, நிலம் உலகம் தான் இருக்கு, அதுக்கு மேலே ஏறினா தான் நிலம், நான் உலக பூமிக்கு என்ன செஞ்சிருப்பேன், தரை மட்டமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பேன். வஜால் துலஹா பாபைனி பாபன் ஷர்கியன் வ பாபன் கர்பியா, கிழக்கு மேற்காக ரெண்டு கதவு வச்சிருப்பேன், ஒரு கதவு தான் இருக்கிறேன், நான் ரெண்டு கதவு என்ன செய்திருப்பேன், நான் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு கதவு, ஒன்று வந்து ஒன்று போற மாதிரி. வசித்து ஃபியா சித்தத்தை அதுரு மினல் ஹஜர், ஹிஜர் இருக்குதே அந்த அரைவட்டம், இப்போ உள்ள கஃபத்துல்லாவுடைய அந்த எல்லையிலிருந்து ஒரு ஆறு முனத்துக்கு நான் என்ன செய்திருப்பேன், நீட்டி இருப்பேன். அந்த அரைவட்டம் வரைக்கும் அல்ல கஃபத்துல்லா, அரைவட்டத்துக்கு உள்ளுக்கு தான், இதிலிருந்து ஆறு முளம், அரைவட்டம் எப்பயோ இருந்தது, கஃபத்துல்லா பொக்ஸ் தான் அந்த சைட் வட்டம் நினைச்சிட கூட, அரைவட்டம் வேறு, அரைவட்டத்துக்கு எங்களால் முடிஞ்சு நிறைய பேர் அரைவட்டத்தோட தான் முடியுதுன்னு நினைக்கிறாங்க, அரைவட்டம் வேறு, கபத்துள்ளாலிருந்து ஆறு மூலம் அளந்தா வார எல்லை வேறு, எங்கள் அரைவட்டம் இருக்கும்படி இந்த எல்லை வரைக்கும் நான் என்ன செய்திருப்பேன், அதாவது நான் மாத்திரிக்க நினைக்கிறேன், அங்கே அத்திவாரம் இருக்கும், அதை கொஞ்சம் விரிவாக்கணும் மூணு வேலை. ஆனால் உன் சமுதாயம் இப்போதான் என்ன செஞ்சிருக்குது, இஸ்லாத்துக்கு வந்திருப்பதனால அது ஒரு ஃபித்னாவாக அவர்களுக்கு மத்தியில் என்னது மாறக்கூடாது என்பதனால் நான் என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன் அப்படின்றான். இப்ப ஹபத்துல்லா எரிஞ்ச உடனே மக்களை கூப்பிடுறார் அப்துல்லா இப்னு சுபைர். நான் இப்ப சொன்ன செய்தி முஸ்லீம்ல 1333 இலக்கம். இப்ப கஃபத்துல்லாவை எரிந்த பின்னால அவருடைய கையில இருக்கிற நேரத்தில் மக்களை கூப்பிட்டு சொல்றாரு, அதாவது எல்லாரும் வந்த நேரத்தில் சொல்றாரு எப்படி சொன்னார், யா ஐயோ ஹன்னாஸ் அஷிரு அலையஃபில் கஃபா, கஃபா விஷயத்தை எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, அன் குதுஹா சும்மா அப்னி பினா ஆஹா, உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அந்த கஃபத்துல்லாவை கட்டுவதா, அவ் உஸ்லிஹுமா வஹிய மின்ஹா, அல்லது ஏதோ அதில் உள்ளத்தை நான் வந்து என்ன செய்யறது, அதாவது இஸ்லாஹ் பண்றது, சரிப்படுத்துறது, அப்படியே வச்சுட்டு அப்படி செய்வதான்றாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, ஃபைன்னி கது ஃபுரி கலி ரஅயுன் ஃபீஹா, அரா அன் துஸ்லிஹமா வஹிய மின் அது மா வஹா மின்ஹா, சாரி மா வஹா மின்ஹா, நான் வஹியன்னு சொன்னேன், மா வஹா மின்ஹா வ தத அபைதன் அஸ்லம அன்னாசு அலைஹி வ அஹ்ஜாரன் அஸ்லம அன்னாசு அலைஹா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, சிதஞ்சத்தை மட்டும் என்ன செய்யுங்க, சரிப்படுத்துங்க, எந்த கல்லை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, எந்த கல்லில் வந்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்படியே வச்சிருங்க. இந்த கல்லில் மக்களை இஸ்லாத்தை செஞ்சாங்க ஏற்றாங்க, இந்த கல்லை என்ன செய்ய வேண்டாம், உடைக்க வேண்டாம், இதான் என் கருத்து அப்படின்னா. அதுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் கேட்டார், லவ்கான அஹதுக்கும் இஹ்தரக பைத்து மா ரதியா ஹத்தா யுஜித்த ஃபகைஃப பைத்து ரப்பிக்கும், உங்களோட வீடு எரிஞ்சிருந்தா இப்படியா செய்வீங்கன்னு கேட்டார். உங்களோட வீடு எரிஞ்சிருந்தா அது எரிஞ்சதை மட்டும் சரி செஞ்சுட்டு மற்றது விட்டுருவீங்களா, வீடு எரிஞ்சிட்டு உடைச்சி ஒரு அழகாக கட்ட மாட்டீங்க அப்படின்னு அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செஞ்சாரு சொன்னார், சொல்லிட்டு சொன்னார், இன்னி முஸ்தகீரன் ரப்பி தலாதன், நான் மூன்று முறை அல்லது மூன்று நாள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்ய போகிறேன் சொல்லிட்டு, சும்மா ஆசிபுன் அலா அம்ரி, பின்னர் நான் எடுக்கிற முடிவை என்ன செய்வேன், உறுதியாக நான் எடுப்பேன். ஃபலம்மா மனஸ் மத சலாத், மூன்று நாள் போகுது, அஜ்மா ரஅயஹு அலா ஐயம் குபஹா, உடைக்கிறேன்னு முடிவெடுத்துட்டார் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. முடிவெடுத்து ஃபதஹாமா ஹுன்னாஸு அய்யன்ஸில பி அவ்வலி நாஸ் யஸ்அது ஃபீஹி அம்ரு மினஸ் ஸமா ஹத்தா சஈதஹு ரஜுலுன் ஃபஅல்கா மின்ஹு ஹிஜாரா. யாருக்கிட்ட போல முதல்ல ஒரு கல்ல உடைக்கணுமே, மக்கள் தூரமாகவே நின்றாங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம கையடிக்க போகிற மாதிரியான ஒரு ஒன்று அவங்களுக்கு இருந்தது. ஒரு மனிதர் ஏறினார், ஒரு கல்லை உடைச்சார், மேலே ஏறி ஒரு கல்லை என்ன செய்ய, அவங்க கவுபத்தில் உடைக்கிற நோக்கம், அழகாக கட்டுற நோக்கம், ஒரு கல்லை உடைத்தார். ஃபலம்மா லம் யரஹுன்னாஸு அஸாபஹ ஷைஊன் ததாப அவ ஃபனகது ஹத்தா பலகு பிஹில் அர்த். அவருக்கு ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு தான் மக்கள் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி தரைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பின்னால் அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இதை மாதிரி கட்டுறாரு, கிழக்கில் ஒரு கதவு, மேற்கில் என்னது அதாவது ஒரு கதவு, இப்படி வைக்கிறாங்க. சர்க்கியன் கர்பியன் நிலத்து வரையும் கொண்டு போயிட்டாரு. ஆறு மூலம் என்ன செஞ்சிட்டாரு செஞ்சிட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னால், மேலால கொஞ்சம் உயர்த்தி விட்டாரு. மேலால என்ன செஞ்சாரு, அதாவது மேலால கொஞ்சம் உயர்த்தி விட்டார் அப்படின்னு வருது. அதாவது ஃபஸாத ஃபீ தூலிஹி அஸ்ர அத்ரு, மேலால பத்து மூலம் உயர்த்தி விட்டாரு. இப்போ இருந்ததை விட பத்து மூலம் என்ன செஞ்சாரு, மேலால உயர்த்தி விட்டார். அந்த மாதிரி ஏன் செஞ்சாருன்னு விளங்கல. ஏற்கனவே ரசூல்லாங்களை ஈக்கிற மாதிரி தான் கொண்டு வர நினைச்சாரு. ஒருவேளை இந்த தரையில இருந்து இப்படி குறைச்சதுனால தூக்கினாரா அப்படின்னா விளங்கல. உதச்சு விட்டார், ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால் ரெண்டு கதவு திறந்து விடப்பட்டது, யாரும் வரலாம் யாரும் போகலாம் என்ற லெவலுக்கு என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இது அதுக்கு பின்னால் நடந்த சில சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டு செய்தியும் நான் இதோடு சொல்ல வேண்டும் நினைச்சதால் சொன்னேன். இதில் மிக முக்கியம் என்ன, அப்துல் மலிக் இப்னு மர்வான் வருவார், அவர் மறுபடி ரசூல்லாங்கட காலத்து கௌபாவை அவர் உடைச்சிட்டாருன்னு மறுபடி பழைய நிலைமை கொண்டு போவார். ரசூல்லாங்கட காலத்து கௌபா உடைச்சிட்டாருன்னு பழைய நிலைமை கொண்டு போவார். பின்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலம் நினைக்கிறேன், இமாம் மாலிக்கிட்ட வந்து ஹாரூன் ரஷீத் கேட்குறாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர் கட்டினா சரிதானே, ரசூல்லா அதைத்தானே ஆசை வச்சாங்க, திருப்பி நான் அது மாதிரி கட்டவான்னு கேட்டார். மாலிக் சொன்னார், வேண்டாம், ஒருவர் வர ஒத்தர் உடைக்க ஒத்தர் மறுபடி கட்ட இந்த விளையாட்டு என்னது வேண்டாம், அப்படியே கபத்துல்லா விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அதனால தான் இன்றைய காலம் வரைக்கும் அதில் கையடிக்கப்படுவது கிடையாது. அதை அப்படியே செஞ்சா விட்டு விட்டார்கள். ஏன்னா அதை நடந்த ஃபித்னாக்கள் தெரியும். இதையே ஒரு காரணமாக வச்சுட்டு பின்னால் வாரவங்க என்ன செய்வாங்க, ரசூல்லாங்கட காலத்தில் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு, ரசூல்லாங்க இப்படித்தான் விரும்பினாங்க இவர் விளங்கிட்டா, இப்படி போகக்கூடிய வாய்ப்பு என்ன செய்து இருக்கு என்பதனால் அப்படியே என்ன செய்தது விடப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு அடுத்த பகுதியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்யப்பட்ட முற்றுகை நடந்த நிகழ்வு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய பங்கு, அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய அவர் யார் அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு பங்கு வகித்தார் என்பது போன்ற பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.